நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக இருக்கலாம். இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டினுடைய முதல் நாள் பகுதியில் தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கும் கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஆவியினுடைய அனுகிரகம் தரும்படியும், இந்த முதல் நாள் மற்றும் இரண்டாவது நாளினுடைய இந்த ஆவிக்குரிய கூடுகை ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கும் ஜபத்திலே வழிநடத்தும்படி நம்முடைய மூத்த சகோதரர் வி ஏ தாமஸ் அவர்களை முன்பாக
கிறிஸ்துவில் அணிகிருதமாய ஜபத்தின் பிரபாத வேளையில் தமிழ்நாட்டில் நின்றும் கர்நாடகத்தின் பாகத்தில் நின்றும் பாயங்களில் நின்றும் மற்றள்ள ஸ்தலங்களில் நோக்கையும் முறை கூடிய எல்லா பிரியப்பட்டவரையும் அபிமுகிச்சு கொண்ட ஈ கன்வென்ஷன் உதாரணம் செய்யுன வேண்டி பிரார்த்திக்கையான உன்னதனும் உயர்ந்திருக்கிறவனும் சாஸ்திரவாசியும் பரிசுத்த நாமமுள்ளதாய் ஞாபகம் வாழ்த்தப்பட்ட யெகோவை அந்தியுமே അവിടുത്തെ തിരുപ്പാദപീഠത്തിൽ കർത്താവ് ഏഴുകളായ അടിങ്ങൾക്ക് ഈ ഹോളിൻ്റെ അകത്ത് കടന്നു വരുവാനും തിരുവചനം പഠിക്കുവാനും ചിന്തിപ്പാനും അവയെപ്പറ്റി മനസ്സിലാക്കുവാൻ നൽകുന്ന മഹാബലി കർത്തയ്ക്കായി ശ്രദ്ധിക്കുന്ന കർത്താവെയും കഴിഞ്ഞ ഈ വർഷങ്ങളിൽ കർത്താവെ അവിടുത്തെ നാമമുഖത്തിനായി പ്രവർത്തിപ്പാൻ തക്കവണ്ണം ഞങ്ങളെ വിളിച്ചു വേർത്തിയ മഹാബലി കർത്തയ്ക്കായി സ്തുതിക്കുന്നു വാഴ്ത്തുന്ന കർത്താവെ. ഇന്ത്യ വേദം ഇന്ത്യ ബൈബിൾ സ്റ്റുഡൻസിൻ്റെതായ ആദ്യത്തെ കൺവെൻഷൻ്റെ ഈ ഭാഗത്ത് അടിങ്ങളെ ഓരോരുത്തരെയും ഹൃദയത്തിൽ കർത്താവെ പറയുന്നതായ വചനങ്ങളെ ആ വിഷയങ്ങളൊക്കെയും ആഴമായി പതിയുവാൻ തക്കവണ്ണം സഹായിക്കുമാറാകണമേ. എല്ലാവരും കർത്താവെ അവിടുത്തെ തൃപ്പാദപീഠങ്ങളിൽ ആഴമായി ഇരുന്ന് ചിന്തിപ്പാൻ തക്കവണ്ണവും പഠിപ്പാൻ തക്കവണ്ണവും ആ സഹോദര ഐക്യം പുലർത്താൻ തക്കവണ്ണവും സഹായിക്കുമാറാകണമേ കർത്താവെ. അവിടുത്തെ കൃപയിലും കരുണയിലും ഞങ്ങളെ കാക്കുകയും പരിപാലിക്കുകയും ചെയ്യണം കർത്താവെ. കേൾക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരെയും പ്രസംഗിക്കുന്ന ദാസന്മാരെയും തൃക്കൈ ഫലമേൽപ്പിക്കുന്നു. ആവശ്യമായ എല്ലാ ആത്മീയ ദാനങ്ങൾക്കും നടക്കുമാറാകണം കർത്താവെ. ഈ രണ്ടു ദിവസം കർത്താവെ അവിടുത്തെ ആത്മീയ വിരുന്ന് ഞങ്ങൾ ഭക്ഷിച്ച് പാനം ചെയ്ത് തൃപ്തരായി തീരുവാൻ തക്ക സഹായിക്കുമാറാണ് അപേക്ഷിക്കുന്നു.
താങ്ക് യു ബ്രദർ. இன்றைக்குரிய நம்முடைய அனுதின மனாவை தமிழில் சகோதரர் பிரான்சிஸ் ஃப்ரம் பெங்களூர் முன்வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக் இன்றைய பரலோகமன்னா ஆகஸ்ட் 22. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? லூக்கா 2:49. நம் இரட்சகர் சொன்ன இந்த வார்த்தைகள் போலவே நாமும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லவா? உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு சொந்த காரியங்களை குறித்து வேறு வேலை இல்லை. ஏனென்றால் தங்கள் பிரதிஷ்டையில் முற்றிலுமாக தேவனுக்கென்றே தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் மூலம் ஒரு பொறுப்பானவர்களாக இவர்கள் நியமிக்கப்பட்டவர்களால் என்ன நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உக்கிரமான ஊழியத்தை பொறுப்புடன் செய்ய தேவன் அழைத்துள்ளார். இந்த ஊழியத்தை சில காலம் மட்டுமல்ல மரண பரியந்தம் உண்மையாக செய்து தங்கள் கணக்கை ஒப்புவிக்க கடமைப்பட்டுள்ளனர். மத்தேயு 25:24-30.
சகோதரருக்கு நன்றி. Daily manna in English, my brother
Anayanan Andrews from USA.
Daily Manna for August 22nd. Whiles ye not that I must be about my Father's house. Luke chapter 2 verse 49. Should we not all have the Master's spirit expressed by his words? The Lord's true saints have no business of their own, for they gave their all to the Lord at consecration. Their business they manage as trustees for the Lord, not to be turned over at their death in prosperous condition to their children or to their friends, possibly to their injury. It is to be used by the trustee as wisely as he knows how before death, for then his trusteeship ends and he must render his account. Whilst wist ye not that I must be about my Father's house business. Luke chapter 2 verse 49.
Thank you, Brother. Daily Manna in Malayalam, Brother Gerald from Kothagiri.
Devatina Stotram. கிறிஸ்தியஸில் சிநேகபூர்வம் விளிக்கப்பட்ட சகோதரி சகோதரிமாரே, நம்முடைய பிதாவான தெய்வத்தின்றையும் கர்த்தாவ இயேசு கிறிஸ்துவின்றையும் கிருபையும் சமாதானமும் நீங்கள் எல்லாருக்கும் உண்டாகட்டே என்று ஆசீர்வதித்து கொண்டு இன்னத்தை ஆத்மீய ஜீவியத்தினாய் ஸ்வர்கீய மன்னாவே வாக்கியமும் லூக்கோஸ் 2:49 ഞാൻ എന്റെ പിതാവിനുള്ളതിൽ ഇരിക്കേണ്ടതനാകുന്നു എന്ന് നിങ്ങൾ അറിയുന്നില്ലയോ. അതിൻ്റെ വിശദാംശം, നമ്മുടെ കർത്താവും ഗുരുവുമായവൻ ഈ വാക്യത്തിൽ പ്രകടിപ്പിക്കുന്ന പ്രകാരമുള്ള ആത്മാവ് നമുക്ക് എല്ലാവർക്കും ഉണ്ടായിരിക്കേണ്ടതല്ലേ? കർത്താവിൻ്റെ യഥാർത്ഥ ദാസന്മാർക്ക് സ്വന്തമായ ഒരു സംരംഭവുമില്ല. എന്തെന്നാൽ സമർപ്പണത്തിൽ അവർ തങ്ങൾക്കുള്ളതെല്ലാം കർത്താവിന് അടിയറ വെച്ചു. അവർ കർത്താവിൻ്റെ കാര്യവിചാരകൻ എന്ന നിലയിലാണ് തങ്ങൾ കർണമണ്ഡലത്തെ കാണുന്നത്. അത് ലാഭകരമായ നിലയിലെത്തിച്ച് തങ്ങളുടെ മരണത്തിൽ മക്കൾക്കോ സുഹൃത്തുക്കൾക്കോ മിക്കവാറും അവർക്ക് വിനയാകുമാറ് കൈമാറാനുള്ളതല്ല. മരണം നേരിടുന്നവരെ കഴിവിൻ്റെ പരമാവധി ബുദ്ധിപൂർവമായി അത് കൈകാര്യം ചെയ്യാൻ കാര്യവിചാരകൻ ചുമതലപ്പെട്ടിരിക്കുന്നു. കാരണം മരണത്തോടുകൂടി അവൻ്റെ കാര്യവിചാരകത്വം അവസാനിക്കുകയും അവൻ്റെ തൻ്റെ കണക്ക് സമർപ്പിക്കുകയും ചെയ്യണം. ഇതിന് യോജിച്ച വചനം മത്തായി 25:24-30 വായിക്കാം. ഒരു താലന്ത് ലഭിച്ചവനും അടുക്കെ വന്ന്, യജമാനനെ, നീ വിതയ്ക്കാത്ത ഇടത്തിന് കൊയ്യുകയും വിതരാത്ത ഇടത്തിന് ചേർക്കുകയും ചെയ്യുന്ന കഠിന മനുഷ്യനെന്ന് ഞാൻ അറിഞ്ഞ് ഭയപ്പെട്ട് ചെന്ന് നിന്റെ താലന്ത് നിലത്ത് മറച്ചു വെച്ച് നിന്റെ ഇതാ എടുത്തുകൊള്ളുക എന്ന് പറഞ്ഞു. അതിന് യജമാനൻ ഉത്തരം പറഞ്ഞത്, ദുഷ്ടനും മടിയനുമായ ദാസനെ, ഞാൻ വിതയ്ക്കാത്ത ഇടത്ത് നിന്ന് കൊയ്യുകയും വിതറാത്ത ഇടത്തിന് ചേർക്കുകയും ചെയ്യുന്നവൻ എന്ന് നീ അറിഞ്ഞുവല്ലോ. നീ എന്റെ ദ്രവ്യം പൊൻവാണിവക്കാരെ ഏൽപ്പിക്കേണ്ടതായിരുന്നു, എന്നാൽ ഞാൻ വന്ന് എന്റേത് പലിശയോടുകൂടി വാങ്ങിക്കൊള്ളുമായിരുന്നു. ആ താലന്ത് അവന്റെ പക്കൽ നിന്ന് എടുത്ത് 10 താലന്തുള്ളവന് കൊടുപ്പിൻ. അങ്ങനെ ഉള്ളവന് ഏവനും ലഭിക്കും, അവന് സമൃദ്ധിയും ഉണ്ടാകും. ഇല്ലാത്തവനോടോ ഉള്ളതും കൂടെ എടുത്തു കളയും. എന്നാൽ കൊളരാത്ത ദാസനെ ഏറ്റവും പുറത്തുള്ള ഇരുട്ടിലേക്ക് തള്ളിക്കളവിൻ, അവിടെ കരച്ചിലും പല്ലുകടിയും ഉണ്ടാകും. ഇന്നത്തെ ആത്മീയ മന്നാവേ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ.
சகோதரருக்கு நன்றி. இன்றைக்குரிய வேத வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 135 சங்கீதத்தை நம்முடைய அருமை சகோதரர் சந்திரன் அவர்கள் முன்வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்திரன் கோத்தகிரி.
சங்கீதம் 135. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே, துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மலையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலை ஈற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாவம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள். இஸ்ரேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா.
சகோதரருக்கு நன்றி. இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை வரவேற்கும் விதமாக வெல்கம் ஸ்பீச் பை பிரதர் ஆண்ட்ரூஸ் நைனான் ஃப்ரம் யூஎஸ்ஏ.
நம்முடைய மகாதெய்வத்தின்றையும் ரட்சிதாவாய் இயேசு கிறிஸ்துவின்றையும் நீதியால் வெளியேறிய விசுவாசம் லபிச்ச பிரிய சகோதரி சகோதரன்மாரே, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ക്രിസ്തുയേശുവിന്റെ നാമത്തിൽ സ്നേഹം വന്ദനം.
യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിലെ വിശ്വാസം വഹിച്ച് അന്ന് വിശ്വാസത്തിലെ കിടത്തിരിക്കുന്ന പ്രിയമുള്ള സഹോദരങ്ങൾ ഓരോരുത്തർക്കും അൻപിൻ വരവേൽപ്പുകളെ തെരുത്തുകൊള്ളുക.
ഇതാ സഹോദരന്മാർ ഒത്തൊരുമിച്ച് വസിക്കുന്നത് എത്ര ശുഭവും മനോഹരവും.
സഹോദരർ ഒരുമിച്ച് വാസം ചെയ്യുന്നത് എവളവ് ഇൻപവും മനോഹരവുമായിരിക്കുന്നത്.
ആ ഒരുമ എന്ന് പറയുന്നത് നമ്മൾ ഈ കൂടാരത്തിൽ ഇരിക്കുന്നു, ഒരുമിച്ചിരിക്കുന്നു എന്നുള്ള ആ ഒരു സാമാന്യമായ അർത്ഥത്തിൽ മാത്രമല്ല.
அப்படி ஒருமித்து வாசம் செய்வது என்பது இந்த ஒரு கூடாரத்திற்குள்ளாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்வது மட்டுமல்ல,
மறிச்ச விசுவாசத்திலும் பிரத்யாசையிலும் விசுவாசத்திலும் தெய்வீக நிர்ணயங்களிலும் ஹிருதயங்கமாய் நம்முடைய கர்த்தாவுமாயுள்ள ஐக்கியம் என்ன பிரத்யேக அர்த்தத்திலான.
அதுக்கு மாறாக நாம் எல்லோரும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் சகோதர அன்பிலும் ஒரே விசுவாசத்தில நம்பிக்கையிலே சேர்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த ஒருமித்து வாசம் செய்வது என்பது இருக்கிறது.
வளர விதூரதையிலும் விவித ஸ்தலங்களிலும் கையப்பட்டிருந்த சகோதரங்களாய நம்ம கிறிஸ்தீய சிநேகத்தில் ஒத்தொருமிச்சு சேர்ந்து பிதாவாய் தெய்வத்தையும் அவன் புத்தனாய் இயேசு கிறிஸ்துவினையும் துதிக்குவான் கிருப நல்கிய சர்வசக்தனு ஆதியம் തന്നെ நன்றி அர்ப்பிக்கிறோம்.
பல இடங்களிலும் பல பாகங்களிலும் இருந்து ஒன்றாய் சேர்ந்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனையும் துதிப்பதற்காக ஒன்றாக சேர்த்ததற்காக பிதாவாகிய தேவனை நான் ஸ்துதிக்கிறேன்.
அதோடப்பம் லௌகிகமாய திரக்குகள் மாற்றி வச்சு வளரே தூரம் யாத்திரை செய்து அனாரோக்கியங்களை அவகணிச்சு நீங்கள் இவட எத்தேர்ந்து ஆத்மீயமாய எத்தேர்ந்தது ஆத்மீயமாய ஆரோக்கியத்தின் லட்சணமான தெய்வத்தோடுள்ள விசுவஸ்தையும் சத்தியத்தோடும் சகோதரங்களோடுள்ள சிநேகவுமான நீங்களே ஓரோருத்தரையும் இவட எத்தச்சிட்டுள்ளது.
கண்டிப்பாக தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு சத்தியத்து மேல் வைத்திருக்கிற அன்பு இவைகளின் காரணமாக பல இடங்களிலும் உங்களுடைய உடல் அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாது பல இடங்களிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் நம்மை கூட்டி வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம்.
பெங்களூர், ஊட்டி, கோயம்புத்தூர், ஈரோடு, கோத்தகிரி, கூனூர், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, சேலம், திண்டிகல், தூத்துக்குடி, நாகர்கோவில், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், உடுமல்பேட் தொடங்கிய ஸ்தலங்களில் 29 கூட்டாயமகளில் கேரளத்தில் கூடாது கேரளத்தின் பல பிரதேசங்களிலாய் ஒற்றையும் கூட்டாயமையாய் கூட்டாயும் வந்து சேர்ந்துட்டுள்ள எல்லாவரையும் இன்னும் நாளையுமாய் இவட நடக்கிற கிறிஸ்திய கூட்டாயமேரிக்கு தெய்வஸ்நேகத்தில் ஸ்வாகதம் செய்யணும்.
அப்படியாக மேற்சொன்ன தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்களிலிருந்து வந்து சேர்ந்திருக்க ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கிற இந்த சகோதர ஐக்கியத்திலே பங்கெடுப்பதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன்.
நீங்களுடைய ஒவ்வொருத்தடையும் சாநித்தத்தினே நம்ம பிதாவாய மகாதெய்வத்தினும் அவன் புத்திரனாய் இயேசு கிறிஸ்துவினும் நன்றி அர்ப்பிக்கணும்.
உங்கள் ஒவ்வொருவருடைய முன்னிலையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன்.
ஞான் போன ஸ்தலத்துள்ள எக்லீஷியாயிலே கேரளத்தில் நின்றுள்ள சகோதரங்களும் போலண்டில் நின்றுள்ள சகோதரங்களும் அடங்கின எக்லீஷியாயிலே எல்லா சகோதரங்களுடையும் அன்வேஷணும் அவருடைய பூர்ணமாயிருக்கிற ஈ கூட்டாயமையுட சகரணவும் நீங்கள் ஏவரையும் அறிவிக்கையான
நான் போய்கொண்டிருக்கிற எக்லேசியலாக இருக்கிற கேரளத்தில் பல பாகங்கள், போலந்தில் இருக்கிற பல பாகங்கள், அங்கே உள்ள சகோதரர்கள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
இவ்விதத்தில் ஒரு கூட்டாயம இவட நடத்துவான் அதினாய்ட்டு பிரயத்னிச்ச எல்லா சகோதரி சகோதரன்மார்க்கும் பிரத்யேகமாய பேரிலும் கூடாது வளரே விதூரதையிலும் வந்திருக்கிற ஞங்களுக்கு நீங்களே எல்லாவரையும் முகாமுகம் காணுவான் அங்கே ஒரு அவசரம் ஒருக்கிய ஞங்களுடைய எல்லாவரையும் நன்றி அறிவிக்கையான
அப்படியாக இங்கே எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறேன் பார்ப்பதற்கும் உங்களோடு கூட சகோதர ஐக்கியத்திலே பங்குபடுவதற்கும் நீங்கள் கொடுத்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக நானும் என் குடும்பத்தாரும் உங்களுக்கு நன்றிகளை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
என் ரெண்டு மக்கள் பிரதர் நயனன் அண்ட் பிரதர் செரியன்
என்னுடைய இரண்டு மகன்கள் பிரதர் நயனன் பிரதர் செரியன்
அவர் ஏதாண்டு 2 மாசத்தோளம் விவித எக்லீஷியகளாய்ட்டு அவருடைய ஆத்மீயமாயிருக்கிற ஒரு யாத்திர நடத்தியுண்டாய்.
என்னுடைய இரண்டு மக்கள் அவருடைய 2 மாசமாக கடந்த நாட்களிலே பல்வேறு எக்லீஷியர்களும் அவங்க ஒரு ஆத்மீகமான ஒரு சுற்றுலா ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார்கள்.
அவருடைய இந்தியை சம்பந்தச்சுள்ள பரிச்சயம் வச்சு நோக்குபோ அவர் ஒலும் சாத்தியமாக ஈ பிராயத்தில் സാധ്യമായിരുന്നത് വളരെ സാധ്യമാക്കി തീർക്കുവാൻ പ്രിയ സഹോദരങ്ങൾ അതിനുവേണ്ടി സഹായിച്ച എല്ലാവിധമായ ഉപകാരങ്ങൾക്കും സഹകരണത്തിനും നന്ദി പറയുന്നു. പിതാവായ ദൈവത്തിനും അതിലധികമായി നന്ദി അർപ്പിക്കുന്നു.
അപടിയാക അവർ പയനപ്പെട്ടിരിക്കുന്നത് അവളെ എല്ലാ ഉദവികൾക്കും അതിനാൽ ഉദവിന എല്ലാ സഹോദരങ്ങൾക്കും ഞാൻ കണ്ടിപ്പാ ഇന്ന് വയസ്സിലെ വിധമായ ഒരു കാര്യത്തിലെ കടന്നു വരുവത് എൺപത് എളിതാണ് കാര്യമല്ല. അവർക്ക് ഇന്ത്യ എൺപത് അവർക്ക് അവളവ് പരിചയമാണ് ഇടമായി ഇരുന്നില്ല. ഇരുന്ന പോലും അവർ എങ്കെല്ലാം സെന്റാർകളോ അവർ കാട്ടിയ അൻപിക്ക് ഞാൻ ഇങ്ങനെ നന്ദി ചൊല്ലതിക്ക് കടമപ്പെട്ടിരിക്കും.
ഈ ക്രിസ്തീയ സ്നേഹം നാം നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ അവസാനം വരെയും പാലിക്കുവാനും അത് നമുക്ക് ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിൽ കർത്താവിനോട് ചേർന്ന് ദൈവത്തിന്റെ ഒരു ആലയമായി തീരുവാൻ തക്കവണ്ണവും ഇടയായി തീർക്കട്ടെ. ഈ ദൈവം നമ്മളെ എല്ലാവരെയും എപ്പോഴും പ്രത്യേകിച്ച് ഈ രണ്ട് ദിവസം അവന്റെ സ്നേഹത്തിലും കൃപയിലും അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു.
இந்த ஒரு தெய்வ அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளான பாதையிலே அவருடைய சரீரமாக சகபையாக மாறுகிற நம்முடைய ஜீவன் உள்ள வரைக்கு இது நம்மை நடத்தட்டும். அந்த ஒரு காரியம் நம்ம கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பிலே நாம் நிலைநிறுத்துவதற்கு பிரயோஜனப்படட்டும். அப்படியாக இந்த இரண்டு நாட்களும் அதற்காக தேவன் பிரயோஜனப்படுத்தட்டும். நன்றி.
சகோதரர்களுக்கு நன்றி. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இரண்டு நாட்களும் நம் மத்தியில சகோதரர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆதார வசனம் உங்களுக்கு தெரியும். மீகா 6:8 அடிப்படையிலேயே இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய செய்திகள் அங்கு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமான இருக்க வேண்டிய விசேஷமான ஒரு குணலட்சணத்தினுடைய பகுதிகள் இந்த வசன பகுதியில் அடங்கி இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களிலே இப்பேற்பட்டதான் அந்த குணலட்சணங்கள், அந்த மனத்தாழ்மை அப்படின்ற குணலட்சணங்களை அவர்கள் மிக கவனமாக விளைய செய்ய வேண்டும் என்று நம்முடைய மூத்த சகோதரர் தன்னுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த விதத்தில் வரும் இரண்டு நாட்களும் இப்பேற்பட்டதான ஒரு வசனத்தின் அடிப்படையிலேயே தேவனுடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே சகோதரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்றைக்குரிய முதல் செய்தியாக நம் மத்தியிலே நம்முடைய அருமை சகோதரர் முத்துக்குமார் விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிறார். நம் மத்தியிலே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாடத்தினுடைய பொருள் கேரக்டர்ஸ் ஃபார் காட்ஸ் கிங்டம், தேவனுடைய தேவராஜ்யத்திற்கான குணநலன்கள் என்கின்ற ஒரு பொருளின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரரை சபையின் சார்பாக அன்போடு
ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்தினாலும் அவருடைய திருக்குமாரரும் நம்மளுடைய ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற கர்த்தர் இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும் மற்றும் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். விசேஷமாக இந்த கோட்டயம் பகுதியில் காணப்படக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஒரு கன்வென்ஷனுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிற சகோதரர் ஆண்ட்ரூ அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இரண்டு நாள் ஓட்டையும் ஆவிக்குரிய இந்த கன்வென்ஷனுடைய அந்த கீ வேர்ஸ், முக்கியமான அந்த வசன பகுதி நாம் அனைவருக்குமே தெரியும், மீகா 6:8. சோ இந்த வசனத்தை வைத்து இந்த இரண்டு நாள் கூடுகையில தேவனுடைய வார்த்தைகளை சப்ஜெக்ட் ஆகவும் மற்றும் ஒரு பேனல் டிஸ்கஷன் ஆகவும் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அந்த வகையில நமக்கு கிடைச்சிட்ட ஒரு கிருபையின் இந்த வாய்ப்புல இந்த முதலாள் கூட்டத்தின் ஆரம்ப தேவ செய்தியாக அதே வசன பகுதியை வைத்து வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனவே இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ள போகிற இந்த ஒரு பாடத்திற்கான தலைப்பு கேரக்டர்ஸ் ஃபார் தி காட்ஸ் கிங்டம், தேவ ராஜ்யத்திற்கான குணநலன்கள், தேவ ராஜ்யத்திற்கான குணநலன்கள் அல்லது குணலட்சணங்கள் என்று நாம் சொல்லலாம். இந்த ஒரு சப்ஜெக்டினுடைய ஆரம்பத்திற்கு உதவியாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு முக்கியமான வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது வசனம் நீங்க பைபிள்ல அந்த மீகா 6:8, இரண்டாவதாக அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதிட்ட நிருபம் 8:29 வாசிக்க கேட்கலாம்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
ரோமர் 8:29.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
ஆமா, இந்த மீகா 6:8 சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒவ்வொரு வார்த்தைகளும் அது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிற கேரக்டர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அப்ப இந்த வேத மாணவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு அருமையான கால பகுதிகளில் தேவனுடைய சத்தியங்களை நாம் கேட்கும் போது பல்வேறு தலைப்புகளில் நம்ம கேட்போம். ஆவிக்குரிய பாடங்களாக ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்டது, டைப் அண்ட் ஆன்டி டைப், அப்புறம் ப்ராஃபசி, அப்புறம் கிரானாலஜி, இந்த மாதிரி பல வகைகளில் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் வகைக்கலாம் அல்லது பிரிக்கலாம். அந்த வகையில் இந்த ஒரு கன்வென்ஷனுக்காக எடுத்துக்கொண்டுட்ட இந்த டாபிக் வந்து இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனமாக இருந்தாலும் இது வந்து ஒரு குணலட்சணங்களை எடுத்து காட்டக்கூடிய அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. எனவே தான் நாம் என்ன செஞ்சிட்டோம் என்றால் அந்த மீகா 6:8 துணையாக அப்போஸ்தல் பவுல் ரோமர் ரோமன்ஸ் சாப்டர் 8:29 அவர் சொல்லும் போது எவர்களை அவர் முன்குறித்தாரோ, தேவன் எவர்களை தெரிந்தெடுத்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கென்று அந்த கிரைஸ்ட் லைக்னஸ்க்காக தேவன் வந்துட்டு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு கோல், ஒரு இலக்காக அவர் நிர்ணயிச்சிருக்கிறார். அப்ப நம்மளுக்கு இது நிறைய தேவனுடைய சத்திய வார்த்தைகளை அநேக பரிசுத்த சகோதரர்கள் மூலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சாயல் என்பது இது ஒரு குணத்தை காட்டக்கூடிய ஒன்று. அந்த குணம் பல வகைகளில் இருக்குது, அதுல எது முக்கியமானது, அதனுடைய ஆழங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பல கோணங்களை தியானம் பண்ணியிருக்கோம். பட் இருப்பினும் இந்த பாடத்திற்கு உதவியாக நம்ம ஒரு க்வெஸ்சன், ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்பலாம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் தேவன் நினைச்சார்னா எவ்வளவோ இலக்குகள் வைக்கலாம், ஒரு கோல் வைக்கலாம், ஆனா ஏன் அவர் கேரக்டரை வைக்கிறார்? குணலட்சணத்தை, ஒருவர் அழைக்கப்பட்ட அழைப்பை அவர் வெற்றி அடையணும்னா குணலட்சணங்கள்ல அவர் வந்து வளர்ந்திருக்கணும், இல்லைன்னா அதை எட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரை தேவன் வந்து ஃபைனல் கோலாக வைப்பதினுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? இப்படி கேட்டோம்னா இது ஒரு சின்ன ஐக்கியமா இருந்தா உங்களையும் நம்ம பேச வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணி கொண்டு போகலாம். பட் இப்போ நம்ம இது ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷனா போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த கருத்துக்குள்ள, அந்த பாயிண்ட்டுக்குள்ள நானே கடந்து வரேன். அதாவது இந்த குணலட்சணத்துல தான் பார்க்கும்போது ஒருவருடைய ஸ்டாண்டர்டு தெரியும், ஒருத்தர் வந்து உண்மையானவரா இல்ல வந்து இல்லையா, ஒருத்தர் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்றது எதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்னா இந்த கேரக்டரை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த கேரக்டருக்கு இணையா இன்னொன்னு இருக்குது, டேலண்ட், தாளந்துகள் அப்படின்னு இருக்கு. பட் இந்த டேலண்ட்ல கூட என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா சம்டைம்ஸ் வந்து ஒருவருடைய ஒரிஜினாலிட்டி வெளியில தெரியாமல் ஒரு போலியான செயல்பாடுகள் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர்ல ஒருத்தரால் என்ன பண்ண முடியாதுன்னா நீண்ட காலத்துக்கு அவர் வந்து வேஷம் போடவோ இல்ல தன்னை மாத்தி காண்பிக்கவோ முடியாது. சோ அப்போ தேவன் என்னைக்குமே நிலையானவர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனவர். அப்ப அவருடைய இருப்பிடத்திற்கு, அவர் இருக்கிற அந்த ஹெவனுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார்னா அவங்களும் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். எனவே தான் தேவன் அதை பார்க்கிறோம், தம்முடைய குமாரனுடைய சாயல் அந்த குணலட்சணங்கள்ல அவர் உருவாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். மற்ற வகையில் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே கரெக்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கிறிஸ்துவினுடைய சாயல் ஒருத்தருக்குள்ள உருவாகாத பட்சத்தில் தேவன் அழைச்சிட்ட அழைப்புக்கு நேராக அவங்க கடந்து போக முடியாது. எனவே இந்த கருத்து நிச்சயமா இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய கூடுகைக்கு அந்த மிக 6:8 பொருளை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நாம நம்புகிறோம். இப்ப நம்ம மீண்டுமாய் அதே மிக 6:8 வாசித்து இந்த சப்ஜெக்டின் அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போகலாம்.
மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
ஆமா, அப்ப பாக்குறோம் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற விதம். ஏன்னா என்னைக்குமே அந்த வசனத்தினுடைய மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பொதுவாக அதை வந்து நம்ம பகுப்போம், டிவைட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒரு வேர்ஸ் டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய கரெக்ட் மீனிங் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவதற்கு உதவி செய்யும். அந்த வகையில் அந்த மிக 6:8 ஒருவேளை நீங்க தமிழ்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு அந்த வசனத்தை ஒரு 5 வகையா வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். முதலாவது வகை நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம் அதே வசனத்தை மறுபடியும்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்.
ஆமா, இது வந்து முதல் விஷயம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இது குறிக்குது அது என்ன, நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப மனுஷன் எடுத்துட நீங்க நம்மள எடுக்கலாம். இன்னைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம கிட்ட தான் தேவனுடைய தொடர்புகள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம எல்லாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நமக்கு நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார்னா இந்த நன்மை வந்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் இந்த பூமியில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, எந்த நோக்கத்திற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, நம்ம வாழுகிற வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, இது எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தினது யாருன்னா தேவன், அவருடைய வேதாகம சத்தியத்தின் மூலம் தெரியப்படுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெருசு இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு வேற எதுவுமே சொல்ல முடியாது. சோ காட்ஸ் பிளான் நமக்கு தெரியும். சோ இதை ஒரு வகையில நம்ம இந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங்கா எடுக்கலாம், அவர் நன்மை இன்னதென்று நம்மளுக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நெக்ஸ்ட்,
நியாயம் செய்து,
இது ரெண்டாவது, செகண்ட் நியாயம் செய்து,
இரக்கத்தை சிநேகித்து,
மூணாவது இரக்கத்தை சிநேகித்து,
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல்.
இது ஃபோர்த் ஒன், உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். அப்பனா அந்த நம்ம பார்த்தோம் நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார். அப்படி யாருக்கு தேவன் தேவ திட்டம் தெரியப்படுத்திருக்கிறாரோ இப்ப அவங்க என்ன செய்யணும், அதை தெரிஞ்சிருக்கிற அவங்க என்ன செய்யணும்னா அதுதான் குணங்கள் விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த மூணு விஷயங்கள் தேவன் கேட்கிறாரு, நீ நியாயம் செய்யணும், இரக்கம் செய்யணும், தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நீ நடக்கணும். அப்ப அந்த தேவ திட்டம் புரிஞ்சவங்க என்ன செய்யணும் இல்ல எப்படி வாழணும், இதைத்தான் இந்த மூணு பகுதிகள் அது குறிப்பிட்டு காட்டுது. இப்ப ஃபைனல் 5வது பாகம் வசனத்தினுடைய ஃபைனல் படிங்க.
வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார்னா இது கன்க்ளூஷன். இதை தவிர தேவ திட்டம் புரிஞ்சவங்க வேற ஒரு சிறப்பான விஷயத்தை தேவனுக்கு பிரியமாக அவங்க வாழ்ந்துட முடியுமானா, முடியாது. அப்ப இதுதான் வந்து 5வது விஷயம். முதல்ல தேவ திட்டம் தெரியப்படுத்தப்படுது 1, அப்புறம் நியாயம் செய்யறது 2, இரக்கம் சிநேகிக்கிறது 3, தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடக்கிறது 4, 5வது பாக்குறோம் இதைவிட பெருசாக தேவன் நம்ம கிட்ட வேற எதையுமே கேட்கறது இல்ல. அப்ப உண்மையிலேயே இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த தெரிந்தெடுப்பு, இந்த அழைப்பு, இந்த அழைப்பை நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த புரிந்து கொள்ளுதல் என்பது காலத்துக்கு தகுந்தாற் போல, அதாவது நம்ம எவ்வளவு காலம் இந்த பூமியில காணப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த தெரிந்தெடுப்பினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ள டெவலப் ஆகும். உதாரணம், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண உடனே நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த ஓட்டம் புரியுது, இந்த கால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை விட ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா பிகினிங்ல இருந்ததை விட ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இன்னும் சம் இயர்ஸ் நம்ம இந்த பூமியில வாழ வாழ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள அதிகப்படுத்திட்டே போகும். எந்த அளவுக்கு ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு நம்ம இந்த பூமியில அந்த சத்தியத்திற்கு உரியவர்களாக வாழலாம். இதை ஒரு உதாரணத்துல சொல்லிட்டா, ஒரு பெரிய லொகேஷன், ஒரு இடத்தையோ இல்ல ஒரு பொருளையோ ஒரு 20 அடி உயரத்திலிருந்து நம்ம முதல்ல பாக்குறோம். நெக்ஸ்ட் பாக்குறோம் ஒரு 30 அடி உயரத்திலிருந்து பாக்குறோம், அப்புறம் ஒரு 50 அடி, அப்புறம் ஒரு 100 அடி. இந்த உயரங்கள் அதிகமாக அதிகமாகி அதே இடத்தை நம்ம மறுபடியும் பார்க்கும் போது குறைவான உயரத்தில் இருக்கும் போது நமக்கு தெரிஞ்சதை விட ஹைட் அதிகமாக அதிகமாக அதை பத்திய முழு வியூ நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த ஓட்டத்துல கூட, இந்த ஓட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளால இந்த சத்தியத்திற்கு உரியவர்களாக நாம் வாழ முடியும். எனவே சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு குணலட்சணம் என்பது தேவனால அழைக்கப்பட்டுட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து வெட்ட வெளிச்சம், இது பிகினிங்ல இருந்தே நம்ம கேட்கிற விஷயம்தான். ஆனா கூட இது பல்வேறு வித சூழல்களில் நம்ம தேவனுடைய சத்தியங்களை கேட்க கேட்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் மறுபடியும் சில புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள வரும். அதெல்லாமே அவசியம். சோ இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஏழாம் தூதனுடைய வெளிச்சம் சகோதரர் ரசலுடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 2585. அதுல சகோதரர் ரசல் அவர்களுடைய எழுத்துக்கள்ல பார்க்கும் போது அந்த வார்த்தைகள் ஒருவேளை டிஸ்பிளே பண்ணாங்கன்னா நீங்க தமிழ்ல ரீட் பண்ணலாம், இங்கிலீஷ்ல கூட டிஸ்பிளே பண்ணுவாங்க.
தேவன் அளிக்க போகின்ற மிக ஆசீர்வாதமான நிலைகளை நாம் அடைவதற்கு என்ன குணநலன்கள் அவசியமாய் உள்ளன? இதை காட்டிலும் வேறெந்த கேள்வி, வேறெந்த தலைப்பு, வேறெந்த பாடம் நமக்கு சுவாரஸ்யமாகவும் அல்லது மிகவும் நன்மைக்கேதுவான ஆராய்ச்சியாகவும் இருக்கக்கூடும்.
ஆமா, அப்ப பிரதர் ரசல் அவருடைய எழுத்துக்கள்ல அவர் பல வகையான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கிறாரு. பட் இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் எந்த விஷயத்துக்கு பேசுறாருன்னா கேரக்டர் விஷயத்துக்கு பேசுறார். நம்ம அநேக சத்தியங்களை தியானம் பண்றோம், ஓகே, பட் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு எப்படிப்பட்ட குணம் எனக்கு தேவை? இதை விட ஒரு பெட்டரான சப்ஜெக்ட், ஒரு ஸ்டடி நம்ம இந்த பூமியில வேற எதையாவது சொல்லிட முடியுமா? நிச்சயமா அது சொல்லவே முடியாது என்பது சகோதரருடைய கருத்து. அப்ப பாக்குறோம் சத்திய வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் மிக 6:8 சொல்லுது அந்த குணலட்சணங்களினுடைய அவசியம் பற்றி. தேவன் அதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. அதுதான் இந்த ஓட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கான பைனல் இலக்கு அப்படின்னு சொல்லி சகோதரர் ரசல் ஏழாம் தூதனுடைய அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட அவருடைய எழுத்துக்கள்ல கூட இது ரொம்ப பிரமாண்டமாக ரொம்ப அருமையாக அது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி புரிந்து கொள்ளுதெல்லாம் நம்ம வைத்துக்கொண்டு இப்ப நாம் அந்த மீகா 6:8 இருக்கிற விஷயத்தை பொதுவான ஒரு பார்வை, ஆனா அந்த வசனம் என்ன பேசுது என்பதை நாம் தியானம் பண்ணலாம். மீகா 6:8.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
ஆமா, அப்போ இந்த மீகா 6:8 மூன்று முக்கியமான கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஒன்னு நியாயம், ரைச்சியஸ்னஸ், ரெண்டாவது வந்து இரக்கம், மெர்சி அது காட்டப்பட்டிருக்கிறது, அப்புறம் வந்து மனத்தாழ்மை, ஹம்பிள்னஸ் அங்க பேசப்படுது. அப்ப இந்த மூணு முக்கியமான இந்த குணங்கள் நம்ம தியானம் பண்ணணும். அதுல நம்மளுடைய ஒரு பார்வை என்னன்னா, அநேக சகோதரர்கள் பல கோணத்தில் எடுப்பாங்க இதே வசனத்தை வச்சு. அதுல என்னுடைய தனிப்பட்ட ஒரு தியானம் என்னன்னா, இந்த மூன்று முக்கியமான குணலட்சணங்களை நாம் தியானம் செய்வதற்கு, ஸ்டடி பண்ணுவதற்கு உதவியாக ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா எது இருக்குதுன்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இயேசு அவர்கள் பேசிட்ட ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு பார்ட். அந்த பிரசங்கம் என்னன்னா மலை பிரசங்கம். மத்தேயு 5:6-7 ஆகிய 3 கர்த்தர் இயேசு மலை பிரசங்கம் பேசினார். அவர் பேசின அந்த வார்த்தையை மலை பிரசங்கம் என்று அழைக்கிறார்கள். அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு ஆரம்ப பகுதி, அதுல கிட்டத்தட்ட ஒரு 8 கேரக்டர் பத்தி கர்த்தர் இயேசு பேசுறார். அப்ப அந்த 8 குணலட்சணங்களை நம்ம ஸ்டடி பண்ணா, ஓரளவு நம்ம அதை தியானம் பண்ணா, நிச்சயமாக இந்த மீகா 6:8 கொடுக்கப்பட்டிருக்கிற குணலட்சணங்களின் அம்சங்கள், இந்த குணங்களினுடைய எக்ஸ்பிளைன் விளக்கங்கள் அந்த 8 குணங்களுக்குள்ள அடங்கும் என்பது நம்மளுடைய பார்வை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு ரீப்ரின்ஸ், அதுல சகோதரர் ரசலுடைய கருத்து, அந்த கருத்து அவர் எங்கதான் பேசுறாரு அப்படின்னா, இந்த மலை பிரசங்கத்தினுடைய விஷயங்கள் அந்த 8 கேரக்டரை அவர் விளக்கங்கள் காட்டும் போது அதற்கு பிகினிங் அவர் இன்ட்ரடக்ஷனா தான் அந்த வாசகம் அவர் பேசியிருந்தார். எனவே இந்த மீக 6:8 தியானம் பண்ணுவதற்கு உதவியாக இப்ப நாம எங்க போகிறோம்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற மேத்யூ காஸ்பல் 5th chapter நேராக நம்மளுடைய கவனங்களை நாம் செலுத்தலாம். கவனிப்போம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5:1-12 இருக்கு. 1-12 வரைக்கும் இருக்குது. நீங்க இப்ப என்ன பண்ணா, வசனம் 3 வாசிக்கலாம், 3
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
ஆமா, அப்ப இது ஒரு குணமாக அது பேசப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அந்த 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 குணங்கள் இருக்குது. முடிஞ்சா நீங்க அதை பவர் பாயிண்ட்ல நீங்க கவனிக்கலாம். ஆவியில் எளிமை, துயரப்படுதல் செகண்ட், 3rd சாந்த குணம், 4th நீதியின் மேல் பசிதாகும், 5th இரக்கம், 6th இருதயத்தில் சுத்தம், 7th சமாதானம் பண்ணுகிறவர்கள், 8th நீதி நிமித்தம் துன்பப்படுதல். அப்ப இந்த எட்டு குணங்களை நம்ம தியானம் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா இது எதனுடைய விளக்கங்களை நம்மளுக்கு காட்டும் என்றால், மிக 6:8 பார்க்கிற நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை, இந்த அருமையான மூணு விஷயங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் நாம் புரிஞ்சு கொள்வதற்கு அது உதவியாக காணப்படும். சோ நேரங்கள் சுருக்கமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக இதெல்லாம் உங்ககிட்ட குறிப்புகள் மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். நீங்க நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப நாம் கடந்து போவோம். மறுபடியும் அந்த எட்டு கேரக்டர் ஒவ்வொன்றும் என்ன இது நாம் சிந்திக்கலாம். மத்தேயு 5 மத்தேயு காஸ்பல் 5:5 வந்து வர்ஸ் 3 வாசிக்கலாம்.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
ஆமா, அப்போ கர்த்தர் இயேசு இந்த குணங்கள் பற்றி பேசும்போது ஓபனிங் அவர் எப்படி கொடுக்கிறார்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், புவர் இன் ஸ்பிரிட், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப உன்னதமான வார்த்தை இன்னைக்கு நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு, அது எப்படியேனும் தேவ ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக ஒரு பிரதிநிதியாக நம்ம கடந்து போயிடணும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. அப்படிப்பட்ட ஆவியில் எளிமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க நிச்சயமா எங்க போவாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவாங்க. அப்ப இந்த ஆவியில் எளிமை, போர் இன் ஸ்பிரிட், இதனுடைய டெபனிஷன் என்ன, இதனுடைய மீனிங் என்னன்னா, இதுதான் மிக 6:8 நம்ம பார்க்கிறோம். தேர்டா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனத்தாழ்மை. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் தேவன் வேற என்னை உங்ககிட்ட அல்லது எதை உங்ககிட்ட கேட்கிறாரு? அப்ப இந்த ஆவியில் எளிமையினுடைய விளக்கம் என்னன்னா மனத்தாழ்மை, அது குறிக்குது. எவர் ஒருவருக்கு இருதயத்தில் தாழ்மை இருக்குதோ நிச்சயமா அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு அங்கமாக மாறலாம். அந்த தாழ்மை என்ற குணத்தை சகோதரர் ரசல் இந்த ஒரு விஷயத்துல பேசும்போது, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில், இந்த சத்தியத்தினுடைய ஓட்டத்தில் நாம் டெவலப் ஆவதற்கு முதலாவது அவசியம், இந்த ஃபர்ஸ்ட் ரிக்குயர்மெண்ட் எதுவா இருக்குதுன்னா இந்த ஹம்பிள்னஸ் இருக்குது. தாழ்மை எவருக்குள்ள இருக்குது, அவரால் தான் இந்த ஓட்டத்தில் வந்து டெவலப் ஆக முடியும். அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், தாழ்மை மாத்திரமே இருந்தா போதும், ஒருத்தருக்குள்ள வந்து ஹம்பிள்னஸ் இருந்தா மட்டுமே போதும் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஹம்பிள்னஸ் என்பது ஒரு முக்கியமான ஒரு குணம். இது வந்து முதலாவது குணமாக, முதலாவது தேவையாக இருக்குது நமக்கு. அப்ப இது மட்டும் இருந்தா போதுமா? பத்தாது. பட் இது வேணும், இது வேணும், இதை வச்சு மற்ற குணங்களும் நமக்குள்ள வேணும். வெறும் தாழ்மையாக இருப்பது மாத்திரம் போதாது. ஆனா தாழ்மை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இத ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு உதாரணமா சொல்லலாம்னா, ஒரு மரத்தினுடைய ரூட் மாதிரி, வேர் மாதிரி, அது இந்த வேர் அவசியம், ஆனா வேர் மட்டுமே மரம் ஆயிராது. அந்த வேர் எதற்காகனா அந்த மரத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கான ஒரு ஆரம்பம். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய குணலட்சணங்களினுடைய ஆரம்பம் எதுவா இருக்குதுன்னா தாழ்மையாக அது காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு தாழ்மை வந்து கர்த்தர் இயேசு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இந்த மலை பிரசங்கத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதை பத்தி பேசுறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 5:5.
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
ஆமா, அப்ப பாக்குறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் எதை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார்னா, கிருபைகளை அவர் கொடுக்கிறதற்கு தயாராக அவர் இருக்கிறார். அப்ப தேவனுடைய கிரேஸ், அவருடைய கிருபை இல்லாம நம்மளால இந்த பூமியில வாழ முடியாது, டெவலப் ஆக முடியாது. அப்ப அந்த கிருபைக்கும் நம்மளுடைய ரட்சிப்புக்கும் நெருங்கிய கனெக்ஷன் இருக்கு. பட் இந்த கிருபை தேவன் கொடுக்கிறதுக்கு அவர் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்னா, நம்ம கிட்ட தாழ்மை இருக்குதா அப்படின்னு பாக்குறார். அப்ப உண்மையிலே இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம முத முதல்ல என்றாகும் போது நமக்குள்ள தாழ்மை நிச்சயமா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா யாரும் உள்ள என்றாயிருக்க முடியாது. இந்த ஓட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலங்களில் நமக்கு தாழ்மை வேணும். இதுக்கு இடையில நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நடைபெறலாம். தேவனுடைய கிருபையில நம்ம நல்லா எடுத்து பயன்படுத்தப்படலாம். அநேக விதமான வேலைகளில் நாம் பங்காளிகளாக அல்லது பங்கெடுக்கக்கூடியவங்களாக காணப்படலாம். எல்லாமே இருந்துட்டா கூட இந்த தாழ்மை என்பது நம்மளுடைய மரணத்துக்குள்ள நாம் கடந்து போகிற வரையில நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு குணம். இந்த தாழ்மை என்ற குணம் இல்லாததுனால அநேக ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுடைய லைஃப்ல, தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ல அடுத்த நிலைக்கு அவங்க போக முடியாதபடிக்கு, அந்த அதே ஸ்டேஜ்ல அப்படியே கண்டினியூவா டெவலப் ஆகிக்கிட்டு வந்தவங்க அடுத்த குரோத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு அதே இடத்துல பிரேக் ஆகி நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, கிருபை கொடுக்கிறார். அப்ப நம்ம இது ரொட்டீனா ஒவ்வொரு இடத்துல டெவலப் ஆக தேவனுடைய கிருபைகள் வாங்காம நம்ம முன்னேற முடியாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இது முதலாவது தேவையாக காணப்படுகிறது. சோ அந்த ப்ராபசி கூட சொல்லுது, மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உங்களிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி. இப்ப நம்ம இரண்டாவது விஷயத்துக்குள்ள போகலாம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5 வெர்ஸ் 4 வாசிக்கலாம்.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப இந்த துயரப்படுதல் என்பது என்ன? இந்த துயரப்படுதல் என்பது இது ஒரு கேரக்டர் கிடையாது. ஒருவேளை இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம். எப்படி இதுக்கு முன்னாடி ஆவியில் எளிமைனா என்ன சொல்லிட்டோம்? தாழ்மை சொல்லிட்டோம். அப்ப இந்த துயரப்படுதல் என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த துயரப்படுதல் என்பது இது ஒரு கேரக்டர் இல்ல, மாறாக இது ஒரு ஆட்டிடியூடு, ஒருத்தருக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மனப்பான்மை. அப்ப அந்த மனப்பான்மை என்று சொல்லும் போது, அது துயரப்படுதல் என்று சொல்லும் போது, இது நம்மளுக்கு எப்படிதான் முதல்ல புரியும்? துயரப்படுதல் என்றால் எப்பயும் ரொம்ப கவலையோட இருக்கிறது, ரொம்ப சோகமா இருக்கிறது, ரொம்ப அழுகையோட இருக்கிறது, எந்த ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கிறது என்று நம்ம நினைப்போம். பட் அது அப்படி அல்ல. ஏனென்றால் இது பரலோக ராஜ்யத்திற்கான கேரக்டர்ஸ். அப்ப பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? அங்க தேவன் எப்படி இருக்கிறாரு, தூதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க எப்பயுமே சோக முகத்தோட இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல, அங்க வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது எப்பயுமே. அப்ப அந்த ராஜ்யத்திற்குள்ள நம்ம போகும்போது, அப்ப நம்ம கிட்ட கூட கேரக்டர்ஸ் எப்படிதான் இருக்குன்னா, ஒரு மகிழ்ச்சியின் குணங்களா தான் இருக்கணும். அப்ப இங்க துயரப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது எப்படி அப்படின்னா, இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த வேர்டு, இது எங்கத்தான் நம்மளுக்கு பொருந்தது, ஃபிட் ஆகும் அப்படின்னா, இந்த பூமியில. இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த பூமியில உள்ள எல்லாமே இன்னும் தேவனுக்குரியவைகளாக, அவருடைய ஜனங்களாக இன்னும் மாறல. ஒட்டுமொத்த உலகமும் தீமைக்குள்ள இருக்கும் போது, தேவன் சில செலக்டட் பர்சனை மாத்திர எடுத்து வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவங்களை அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட செலக்டட் பர்சன் இந்த பூமியில வாழும் போது அவங்க எப்படித்தான் வாழ முடியும்? இந்த பூமிக்குரிய விஷயத்துல ஒரு துயரப்படுதல் அவங்களுக்குள்ள காணப்படும். அப்படின்னா, இந்த பூமியில சில நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சாலும், சில திருப்தியான விஷயங்கள் அவங்களுக்கு அமையிறது போல தன்னுடைய லைஃப்ல இல்ல மற்ற விஷயத்துல கிடைச்சா கூட, அவங்க அதுல சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுடைய ஃபியூச்சர் எதுவா இருக்குதுன்னா, பரலோகமா இருக்கு. இங்க இருக்கிற விஷயங்களே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியானதா சந்தோஷமானதா மாறிப்போச்சு. ஒரு ஒரு நிரந்தரத்துல ஒருத்தர் எப்படி தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி இங்கேயே அவங்க காட்டிட்டாங்கன்னா, அப்ப ஃபியூச்சர் என்பது கேள்விக்குறியாக மாறிடும். அப்ப நிச்சயமா நமக்கு தெரியும், இந்த பூமியில நம்ம ஓடுகிற இந்த ஓட்டம், இந்த பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொண்டு ஓடுகிற ஓட்டம், இதுல நம்மை வஞ்சிக்கும்படி இந்த உலகத்தினுடைய எத்தனை ஆசபாசங்கள் சில சாதகமா நம்ம பக்கம் வந்தா கூட, நாம அதிலெல்லாம் திருப்தியாகவே மாட்டோம். இதை சில நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஃபீல் பண்ணலாம். உலகத்தின்படியான ரொம்ப நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும், எது எதுவுமே குறை இருக்காது, வாழ்றதுக்கு உரிய அனைத்து வித சோர்ஸ் நம்ம கையில இருக்கும். ஆனா கூட நம்மளுடைய ஸ்பிரிட்ல ஒரு மகிழ்ச்சி நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாமே எங்கிட்ட இருக்கு, ஆனா கூட ஆவியில ஒரு இருதயத்துல எனக்கு ஒரு பாரம், ஒரு தொய்வு இருக்கிறது போல ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கும் நமக்குமான அந்த கனெக்ஷன், அந்த உறவுல வந்து ஒரு திருப்தி இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, மத்த எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா தேவனோடு இருக்கிற கனெக்ஷன்ல ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது இல்ல. அப்ப என்ன யோசிப்போம், இது எல்லாமே எனக்கு வேஸ்ட், எனக்கு முக்கியம் எதுதான் வேணும், தேவனோடு எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம், ஒரு உறவு எனக்கு இருக்கணும், அதுக்காக என்ன நடந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு துயரப்படுதல் என்பது உண்மையிலேயே, இந்த பூமியில நம்ம வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரிய எந்த விஷயத்திலையும் நம்ம என்ன ஆக மாட்டோம்னா, நம்ம திருப்தி ஆக மாட்டோம். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயங்களாகவே காணப்படுகிறது. அதனால தான் பார்க்கிறோம், இந்த குணங்கள் உடையவர் எவருக்குள்ள இந்த துயரப்படுதல் என்ற இந்த குணம் இல்ல இந்த மனப்பான்மை இருக்குதோ, இவர் தான் எப்படிப்பட்டவரா இருப்பார் என்றால், தன்னை போன்று காணப்படுகிற மற்ற சகோதரர்களுக்கு இல்லைனா மற்ற பொதுவான மனுஷர்களுக்கு கூட எப்பயும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக அவர் இருப்பார். இதுதான் அப்போஸ்தல் பவுல் எழுதினார் கலாத்தியருடைய நிருபம். கலாத்தியன்ஸ் சாப்டர் 6:10 வாசிக்கலாம்.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோ.
ஆமா, நன்மை செய்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு சகோதரர் குறைவுபட்டு இருக்கிறார், அந்த குறைவுபட்டு இருக்கிறவருக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்றோம். எந்த குறை இல்ல, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய முடியாது. அப்ப இந்த துயரப்படுதல் என்ற குணத்துக்குள்ள இந்த பூமி நிலை இல்லாதது, இது டெம்பரவரி, இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். இது எவர் ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்குதோ அவரால் தான் என்ன மனப்பான்மை காட்ட முடியும்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை காட்ட முடியும். தான் கையில அந்த உலகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் கூட அது நிலையல்ல, அது ஸ்டாண்டர்டு கிடையாது. அப்படி எவர் ஒருத்தர் ஃபீல் பண்றாரோ அவர் தான் தன்னை போல அந்த ஓட்டத்தில் இருக்கிறவங்க இல்ல பொதுவான மனுஷர்கள் அவங்க படக்கூடிய தீமையான கஷ்டங்களுக்கு மத்தியில தங்களால முடிஞ்ச சில ஹெல்ப் அவங்களுக்கு பண்ண முடியும். அதனால தான் பார்க்கிறோம், இந்த மாதிரி துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏன் அப்படின்னா இந்த துயரப்படுதலுக்குள்ள காணப்படுகிறவர்கள் அந்த மனப்பான்மை உடையவர்கள் மற்றவங்களுடைய துயரத்திற்கு மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி கரணம் இவங்க நீட்ட முடியும். அந்த குணங்கள் உடையவர்கள் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அருமையான பிரஜைகளாக மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். எனவே தான் கர்த்தர் இயேசு அந்த தாழ்மைக்கு அப்புறமா அவர் சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. அப்ப இந்த ஆறுதல் எவர் ஒருவருக்கு அந்த சரியான ஆட்டிடியூடு மனப்பான்மை இருக்குதோ அவர் இந்த பூமியில கூட இந்த ஆறுதலை ஃபீல் பண்ணுவார். சம்டைம் அவங்களுடைய லைஃப்ல எவ்வளவோ விஷயங்கள் அவங்களை விட்டு போனாலும் தேவன் அவங்க கூட இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுடைய ஓட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தேவனால அவங்க ஆறுதல் படுத்தப்படக்கூடிய அருமையான பிள்ளைகளாக மாற முடியும். அப்ப அந்த துயரப்படுதல் நமக்குள்ள இருந்து மற்றவங்களுக்காக நாம் காட்டக்கூடிய ஒரு அருமையான குணம். இப்ப தேர்ட் ஒன், மூன்றாவது கேரக்டருக்குள்ள நாம் போகலாம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5 வெர்ஸ் 5.
சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
ஆமா, மீக்னஸ், மீக், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த சாந்த குணம் என்றால் என்ன? இந்த கேரக்டர் வந்து நம்ம ஒரே வேர்டில் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாது. சாந்த குணம்னா என்ன? எது நடந்தாலும் அமைதியா இருக்கிறது, ரொம்ப நிதானத்தை கையாளுகிறது. அதே சமயம் அமைதியா இருக்கும்போது கூட ஒருத்தர் முகத்தை எப்படி வச்சிருக்கலாம்னா ரொம்ப ரஃபா வச்சிருக்கலாம், அப்படியே ஒரு கோபத்தோட கூட அவர் அமைதியா இருப்பார். சண்டை போட மாட்டார், வாய் பேச மாட்டாரு, ஆனா ரொம்ப சைலண்டா இருப்பார். ஆனா அந்த முகத்தை பார்த்தா அந்த முகத்துல அது எல்லாமே தெரியும். பட் இந்த சாந்த குணம் அப்படி கிடையாது, அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், அதே சமயத்துல அந்த முகத்துல அந்த கனிவு இருக்கும், அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த முகத்துக்குள்ள அப்படியே இருக்கும். அப்ப இதெல்லாம் அடைக்கிறது எது என்று சொல்லலாம் என்றால் சாந்த குணம். அப்ப இதை வந்து நீங்க சில உலக பிரகாரமான டிக்ஷனரியில கூட அந்த மீக்னஸ்க்கு டெபினிஷன் பாத்தீங்கன்னா பல வகைகள்ல கொடுத்திருப்பாங்க. பட் இந்த மீக்னஸ், இந்த சாந்த குணத்தை ஒருத்தர் காட்டலாடு இந்த பூமியில. இன்னைக்கு நம்ம மட்டும் கிடையாது, இந்த ஓட்டத்துக்குள்ள இருக்கிற நம்ம மட்டும் கிடையாது, உலகத்துல எத்தனையோ மனுஷர்கள் காட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல சிலர் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்களை எடுத்து வச்சு பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த தலைவர்கள் கிட்ட கூட பார்த்தோம்னா இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு லீடரா அவர் ஏன் இருக்கிறார்னா அவர்கிட்ட இந்த மாதிரி குணங்களின் சாயல்கள் இருக்கும், அதை வந்து ஜனங்கள் அப்ரிசியேட் பண்றாங்க. அதனாலதான் வசனமே எப்படி இருக்குன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரிப்பாங்க. இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அவங்களை ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரங்களாக, ஒரு மனுஷர்களாக பார்ப்பாங்க. பட் இப்ப வந்து ஆவிக்குரிய நமக்கு கர்த்தர் பேசுறார். ஏன்னா இந்த மத்தேயு 5 அதிகாரம் என்பது பொதுவான உலக ஜனங்களுக்குரிய பிரசங்கம் கிடையாது. இது யாருக்குரிய பிரசங்கம்னா கர்த்தருடைய சீஷர்களுக்கான உபதேசம். அவரை சுத்திலும் ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க இருந்துட்டா கூட கர்த்தர் இதை யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய சீஷர்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 2 வசனம்.
அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால்,
அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அப்ப முதல் வசனத்துல லாஸ்ட் பார்ட் பார்த்தா சீசர்கள் அவர்கிட்ட வந்திருப்பாங்க, அவர்களுக்கு அவர் உபதேசித்து சொன்னது என்னவென்றால். எனவே அப்ப இந்த சாந்த குணம் என்பது உலகத்துல இருக்கலாம், அநேக மனுஷர்கள் அவங்க அந்த குணத்தை உடையவங்களா காணப்பட்டிருக்கலாம். சீசர்களுக்கு எப்படி இன்னைக்கு நாம சாந்த குணமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ரொம்ப பொறுமையோடு இருக்கணும், நிதானத்தோடு இருக்கணும், ஆனா முகத்துல அந்த கனிவு, அந்த மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ள தெரியணும். இது எப்படி இப்ப நம்ம எதுக்காக செய்யறதுனா, அதுதான் சகோதரர் இதை பிரிக்கும் போது சாந்த குணத்தை ரெண்டு நோக்கத்துக்காக வெளிப்படுத்தலாம், 2 பர்பஸுக்காக இந்த மீக்னஸ் கேரக்டர் ஒருத்தர் காட்டலாம். ஒன்னு என்னன்னா அவருக்குள்ள சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்ப உலகத்துல பார்த்தா சில நினைப்பாங்க, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததி ரொம்ப நல்லா இருக்கணும், அப்படி அவங்க நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா கஷ்டப்படணும். அப்படி அவர் லைஃப்ல வாழும்போது சில அநியாயங்கள் அவருக்கு விரோதமா நடக்கும், அந்த அநியாயங்கள் சிலர் அவர்கிட்ட வந்து சண்டைக்கு வரலாம், சிலர் அவர் அவதூறா பேசலாம், அப்ப அவர் என்ன பண்ணுவாரோ ரொம்ப சைலண்டா இருப்பார். ஏன், ஒருவேளை நான் இந்த இடத்துல கோவப்பட்டுட்டா என்னுடைய லைஃப் என்ன ஆயிரும், அது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், அதுவும் லாஸ் ஆயிரும். நான் என்னுடைய ஃபியூச்சர் பத்தி பண்ணிருக்கிற பிளானை நான் போய் அடைய முடியாது. அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன், அநியாயம் தான் ஆனா நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். இது கூட என்னன்னா சாந்த குணம். பட் இந்த சாந்த குணம் எதன் அடிப்படையில ஒருத்தர் காட்டுறாருன்னா சுயநலத்தின் அடிப்படையில காட்டுறாரு. தனக்குன்னு இருக்கக்கூடிய சில லட்சியங்களை, சில நன்மைகளை அவர் எப்படியாவது அடைஞ்சிடணும். மத்தவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, எப்படி ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, தான் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கிறேன். அப்படி ஆனா இந்த சாந்த குணம் என்பது கர்த்தர் இங்க பேசுற விஷயம் அதற்காக கிடையாது, நம்மளுடைய நலனுக்காக, நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய ஓன் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நாம் சார்ந்த குணம் காட்டக்கூடாது. ஏன்னா இந்த குணங்கள்லாம் சிலருக்குள்ள இயல்பாகவே இருக்கும். பட் இந்த நியூ கிரியேச்சர் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப காட்டக்கூடிய இந்த சார்ந்த குணம் உள்ளது. இது எதற்காகனா தேவனுடைய சித்தம் செய்வதற்காக. தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார், அந்த நோக்கம் வந்து நம்ம கரெக்டா செய்யணும். இப்ப தனிப்பட்ட முறையில நமக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ எதிர்ப்புகள், சேலஞ்சான விஷயங்கள், அவமானங்கள், இதெல்லாமே நமக்கு வருது. பட் இந்த விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள இறங்கணும்னா தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற தெரிந்தெடுப்பு என்ன ஆகும், இதை யோசிச்சு பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ரொம்ப அமைதியாகவும் சாந்தமான முறையிலையும் கனிவான முகத்தோட எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் அவர் வாழ்ந்துட்டு போறாரு. சோ இந்த மாதிரியான ஒரு குணம் வந்து சாந்த குணம். இந்த சாந்த குணம் இன்னைக்கு உலகத்துல கூட காட்டுறாங்க, பட் அவங்களுடைய காட்டப்படுதல் தங்களுடைய சுய நன்மைக்காக காட்டுறாங்க. ஆனா ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கைக்காக, தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டுட்ட அழைப்புக்காக, இல்ல எதிர்காலத்துல பரலோக ராஜ்யத்திற்குல ஒரு அங்கமா போகணும், இல்ல கர்த்தருடைய சாயல நம்ம உருவாகும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நோக்கத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு என்று சொன்னால் சாந்த குணம் காட்ட வேண்டியதா இருக்கு. கர்த்தர் இது கூட பேசினாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியை சுதந்தரிக்கிறதுனா இப்ப இருக்கிற இந்த பூமியில நம்ம வந்து ஒரு பெரிய அதிபதியா, ஒரு பிரசிடென்ட் ஆகவோ, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டராகவோ நம்ம மாறிடுவோம். ஆனா இது அப்படி இல்லை. நமக்கு நல்லா தெரியும் இந்த எதிர்காலத்துல இந்த பூமியை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி பண்ண போறவங்க யாருன்னா கர்த்தர் இயேசுவோடு கூட இணைந்து சபை செய்ய போறாங்க. அப்ப அந்த சபை ஆளும் போது அந்த சபையினுடைய சத்தியங்களுக்கு, அவங்க மூலம் போஷிக்கப்படுகிற போஷாக்குக்கு இந்த உலக மனுஷர்கள் கீழ்படிவாங்க. அப்படி கீழ்படுகிற மனுஷர்கள் எவர் ஒருவர் வெற்றியுள்ளவரா மாறுறாரோ, ஒரு செம்பரியாட்டு வகுப்பாரா மாறுறாரோ, அவர் தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய வேலையை யார் செய்வாங்கன்னா இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில், இந்த காஸ்பல் ஏஜில் எவர் ஒருவர் இந்த ஒரு மீக்னஸ் கேரக்டர் காமிக்கிறாரு, சாந்த குணத்தை அவர் காட்டுறாரு, அவர் தான் பிற்காலத்தில் இந்த உலகத்தில் அவர் ஒரு ராஜாவாக காணப்பட்டு கர்த்தர் இயேசுவோடு இணைந்து அவர் ஆளுகை செய்வார். இதைத்தான் கர்த்தர் இயேசு ரொம்ப ஷார்ட்டா சொன்னாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இப்ப ஃபோர்த் ஒன்னுக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 5:6.
நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரைச்சியஸ்னஸ் மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை, இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய தாகம், இது காட்டுது. அப்போ குணங்கள்ல இது கூட ஒரு குணம் என்னன்னா நீதியின் மேல நமக்கு வேண்டிய பசி தாகம். அப்ப நீதி என்பது நமக்கு தெரியும். இப்ப மீகா 6:8 பார்த்தா நியாயம் செய்து அப்படி போடப்பட்டிருக்கு. இப்ப ஒருத்தர் நியாயம் செய்யணும், ஒரு நல்லவரா ஒரு மனுஷன் வாழணும்னா அவருக்கு முதல்ல நல்லது என்னன்னு தெரியும், அவர் முதல்ல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டாதான் அவர் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அப்ப இந்த ஓட்டத்துல நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட், கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியவங்க. அப்ப அப்படிப்பட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக, ஒரு மாணாக்கனாக நம்ம இருக்கிறோம்னா இந்த மாணவனுக்குள்ள இந்த குணம் இருக்கணும். என்ன குணம்னா நீதியின் மேல் பசிதாகும். எல்லா விஷயங்களையும், ஈச் அண்ட் எவ்ரி திங், அனைத்திலையுமே சத்தியம் என்ன சொல்லுது, தேவனுடைய சத்தியங்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன பேசுது, நம்மளுடைய தனிப்பட்ட பார்வை, நம்மளுக்கு வரக்கூடிய பொதுவான கருத்துக்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் வேதாகமம் இதை பற்றி என்ன போதிக்குது, இந்த எண்ணம் நமக்கு வேணும், இந்த ஆவல் நமக்கு காணப்படணும். அப்படி வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அது நம்மளுடைய கருத்துக்களை விட அந்த வேதாகம கருத்துக்கள் தான் என்னைக்கு மேலானதாக மாறாததாக இருக்கும். அப்படியான முறையில நமக்கு இருக்கணும் சத்தியத்தின் மேல, நீதியின் மேல ஒரு பசிதாகும். ஆனா இப்படிப்பட்ட நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவரா ஒருத்தர் இந்த பூமியில வாழ்றது என்பது ரொம்ப டஃப். ஏனென்றால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா இது அநீதி நிறைந்த உலகம். மெஜாரிட்டி எப்படித்தான் இருப்பாங்கன்னா அநீதியின் ஊழியக்காரர்களாக, இல்ல அநீதிக்கு சாதகமானவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில ஒருத்தர் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவரா வாழ்றது என்பது எளிதல்ல. ஆனா இது செய்யணும். கர்த்தர் அதைத்தான் சொன்னாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா திருப்தி அடைவார்கள். நிறைய எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கண்டிப்பாக கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் யார் இந்த பூமியில காட்டும் போது தேவ சத்தியத்தின் மேல தாகத்தோடும் பசியோடு இருக்கிறாரோ அவர் இங்கேயும் திருப்தி ஆக்கப்படுவார். அவருக்கு என்ன தேவையோ கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு தருவார். நெக்ஸ்ட், ராஜ்யத்திலையும் ஒரு நிரந்தர திருப்தி அவங்க அடைவாங்க. இந்த பூமியை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள கடந்து போகும்போது ஒரு நிரந்தரமான திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஃபோர்த் கேரக்டர், நீதியின் மேல் பசிதாகும். இந்த குணம் கூட நமக்கு வேண்டும். அடுத்து ஐந்தாவது கேரக்டருக்குள்ள போகலாம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5:7.
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
ஆமா, அந்த மெர்சிஃபுல் கேரக்டர் பத்தி பேசுது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப மீகால கூட நம்ம வாசிக்கிறோம், இரக்கத்தை சிநேகித்து. அந்த இரக்கத்தை வந்து நீ பழகு, அதை நீ வந்து லைக் பண்ணு, அது மேல உனக்கு வாஞ்சைகள் இருக்கட்டும் அப்படின்னு பேசப்படுது. அப்ப இந்த இரக்கம் என்பது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு முக்கியமான குணம். ஏனென்றால் இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் தேவன் அவர் வந்து ஆதி மனுஷனை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் எல்லா நன்மைகள் கொடுத்து அந்த மனுஷனை சிருஷ்டி பண்ண போது கூட மனுஷன் தவறிட்டார், விழுந்து போயிட்டார். இப்போ தேவன் இந்த உலகத்தை பார்க்கிறார்னா அவர் எந்த கோணத்துலதான் பார்க்க முடியும்? அந்த இரக்கத்தின் குணத்தோட தான் அவர் பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட அந்த இரக்கத்தின் பார்வைக்கு மத்தியில இன்னைக்கு புது சிருஷ்டிகள் இந்த பூமியில இருந்து பரலோக வாசிகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவன் எப்படி இரக்க குணத்தோட இந்த பூமியை பார்க்கிறாரோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை, உலகம்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், உடன் சகோதர சகோதரிகள், உலகத்தில் காணப்படக்கூடிய பொதுவான மக்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சக சகோதரர்கள், ஊழியர்கள், எல்லாரையுமே நம்ம எப்படித்தான் பார்க்கணும்னா இரக்கத்தோடு கூட நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த இரக்கம் ஒருவேளை இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்குது, நீதி. அப்ப இந்த நீதி, இந்த இரக்கம், இந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தோம்னா இந்த இரக்கம் கூட ஒரு நீதி. ஒரு சகோதரர் ஒருத்தர் மேல இரக்கம் காட்டுறாருன்னா அது கூட நீதி. அப்ப இந்த இரக்கம் ஒருத்தருக்கு காட்டும் போது நிச்சயமா அந்த இரக்கத்தை எந்த நபர் காட்டுறாரோ அல்லது யாருக்கிட்ட இவர் காட்டுறாரோ அந்த நபர் நிச்சயமான முறையில அவர் ஒரு குற்றவாளியாக இல்ல ஒரு குறைவு பட்டவராக இல்ல தவறு பண்ணவரா தான் இருப்பாரு. தவறுகளே செய்யாத ஒருத்தருக்கு போயிட்டு எல்லாரும் ஈக்குவலா சரிசமமா நிக்கும் போது ஒருத்தருக்கு நம்ம இரக்கம் காட்ட முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க இரக்கம் காட்டுங்க, இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இது கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் கடந்து போவதற்கு ஒரு முக்கியமான குணமாக, ஒரு ஐந்தாவது குணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் இந்த மத்தையும் 5 பேசுகிற ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ஸ்டெப்பு மாதிரி. முதல் குணம், தாழ்மை இல்லாமல் துயரப்படுதல் வராது. துயரப்படுதல் இல்லாமல் சாந்த குணம் ஒருத்தருக்குள்ள வராது. இது போல இதுவரை நம்ம பார்த்துட்ட ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு படிக்கட்டு. இப்ப ஒருத்தர் இரக்க குணம் உள்ளவரா இருக்கணும்னா அந்த இரக்க குணம் காற்றவர், அதுக்கு முன்னாடி அவர் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவரா இருக்கணும், சத்தியம் தெரிந்தவராக இருக்கணும், சத்தியத்தை வாஞ்சிக்கிறவராக இருக்கணும். அப்படிப்பட்டவரால தான் சரியான இரக்கத்தை மற்றவர்கள் மேல் காட்ட முடியும். வாசிக்கலாம் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபினுடைய நிருபம் 2:3.
ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்.
ஆமா, பாக்குறோம், நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே நியாய தீர்ப்பின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நாம ஒவ்வொருத்தருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா இரக்கம் தேவைப்படுது. அப்ப இது எதை வச்சு நமக்கு தேவன் கொடுக்க போறாரு அப்படின்னா, நாம மற்றவங்கள்கிட்ட எப்படி இரக்கம் காட்டுறோம், இல்ல பிரதர் இந்த விஷயத்துல என்னால இரக்கம் காட்ட முடியாது, இந்த லெவல்ல இருந்தா ஓகே, இந்த மாதிரி குற்றங்கள் தவறுகள் நான் இரக்கம் காட்டலாம், பட் இந்த விஷயத்துல என்னால முடியாது. இது நம்ம சொல்றோம்னா இதே லெவல் தான் நம்மளுக்கான நியாய தீர்ப்பின் போது தேவன் நம்ம மேல காட்டுவாரு. சோ இது ஒரு ஃபார்முலா, இந்த இரக்கம் என்பது ஒரு ஃபார்முலா. அது அந்த குணம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வளர்ந்துருக்கு, நாம எந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு தான் அது நம்ம மேல காட்டப்படும். ஏனென்றால் நாம கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கங்களை பெற்று இந்த பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த இரக்க குணத்தை பத்தி சகோதரர் பேசும்போது மற்ற குணங்கள் கூட வெளியில தெரியும், ஆனா இந்த இரக்கம் என்பது ஒருத்தருக்குள்ள இருக்குதா இல்லையா அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த குணம் வந்து ரொம்ப எளிதாக வெளியில வரக்கூடியது. ஒருத்தருக்குள்ள உண்மையிலேயே இந்த குணம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சீக்கிரமே வெளியில வரும். ஏன், நல்லா தெரியும், இந்த பூமியில வந்து நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம், நல்லவர்களை விட கெட்டவர்கள் தான் அதிகம். அப்ப இப்படிப்பட்ட உலகத்துக்கு மத்தியில் நம்ம வாழும் போது நம்மளுக்குள்ள இரக்கம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம்னா அப்ப அது கூட ஈஸி தான். ஏன், அநேகர் எப்படியா தான் இருக்கிறாங்க, குறைவுள்ளவர்களாகவும் பலவீனர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு மத்தியில ஒருத்தர் தேவ ராஜ்யத்திற்குரியவரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா அப்ப இவருக்குள்ள இருந்து இந்த இரக்க குணம் அவசியம் வந்தே ஆகணும். அப்படி வரத மத்தவங்க பார்ப்பாங்க, மத்தவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுதான் பார்க்கிறோம், இந்த இரக்க குணம் இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால தான் மீகால பேசப்படுது, அந்த இரக்கத்தை நீங்கள் சிநேகிங்கள், அந்த இரக்கத்தின் மேல நீங்க அன்பு வைங்க. வச்சு அது ஒரு முக்கியமான கேரக்டர் நினைச்சுக்குங்க. அந்த இரக்க குணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருந்து மற்றவங்க கிட்ட காமிங்க. சோ இதுதான் அந்த அருமையான குணம், அஞ்சாவது குணம். இப்ப நெக்ஸ்ட் ஆறாவது கேரக்டர், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5:8 நாம் கவனிக்கலாம்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
ஆமா, அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பியூர் இன் ஹார்ட். ஒருவருடைய இருதயத்துல சுத்தம் இருக்கணும், தூய்மை இருக்கணும். பொதுவா இந்த வசனம் வாசிச்சோடனே நமக்கு என்னதான் தெரியும், ஒருத்தர் அவருடைய ஆக்ஷன்ல, அவருடைய பேச்சில, அவருடைய யோசனைகள்ல ஒருத்தர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், ரொம்ப ஒரு பரிபூர்ணம் உள்ளவராக அவர் இருக்கணும். இதுதான் ஒருவேளை இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த வசனத்தை யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. ஜீசஸ் தவிர வேற யாருமே இதை கடைபிடிக்க முடியாது. அப்ப யாருமே கடைபிடிக்கலன்னா யாருமே பரலோக ராஜ்யமும் வர முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாருமே யாரா இருக்கிறோம்னா அபூர்ணர்கள், இம்பர்ஃபெக்ட் மேனா நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மளால வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி, நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நம்முடைய எண்ணங்கள்லையும் நம்முடைய செயல்கள்லையும் எல்லாத்திலையும் ஒருத்தர் தூய்மையா இருக்கணும். எந்த குறையும் அவருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா இது சாத்தியம் இல்ல. ஏன்னா நம்மளுடைய பிறப்பு அப்படி, நம்ம எல்லாருமே அபூர்ணத்தில இருந்து நாம் பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். எனவே அப்ப அந்த இருதயத்துல சுத்தம் என்பது இது எதை காட்டுகிறது அப்படின்னா, அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இன்டென்ஷன், நம்முடைய உள்ளான இருதயத்தினுடைய எண்ணங்கள்ல நம்ம காட்டணும் நம்ம வந்து தூய்மை உள்ளவர்கள். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உள் நோக்கத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா சுயநலம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, தீமைகள் இருக்கக்கூடாது. ஆனா நம்மளை அறியாமே என்ன ஆகும்னா சில நேரங்கள் நம்முடைய அவயங்கள் சில தவறுகள் செய்யும், இந்த வாய் சில தவறுகள் செய்யும். ஆனா இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா சுத்தம் உள்ளதாக இருக்கும். இது ஒரு பயிற்சி, இது ஒரு பயிற்சி. இதை வந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். என்னுடைய இருதயம் என்ன யோசிக்குது இதைத்தான் நான் செயல்படுத்தணும். இதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். வசனங்கள் இருக்குது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். அதே மாதிரி நம்ம இவ்வளவு நாள் ஒரு பழைய மனுஷனா வாழ்ந்துட்டோம், இப்ப திடீர்னு ஒரு சேஞ்ச் நமக்குள்ள நடந்திருக்கு, ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது சிந்தை, ஒரு நியூ மைண்ட் நமக்குள்ள உருவாயிருக்கு. பட் உருவாயிருக்கிறது வெறும் சிந்தை தான், புது கை கால் உருவாகல, வாய் உருவாகல. அப்ப உருவாயிருக்கிற அந்த புது சிந்தைக்கு இந்த கை கால் உடனே சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. பட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் பீரியடு தேவை. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் அந்த நோக்கங்கள் கரெக்டா இருக்கும். செயல்பாடுகள்ல குறைகள் இருந்துட்டா கூட அதை அந்த நோக்கங்கள் சரியா இருந்துச்சுன்னா உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம செய்கிறது தவறு, இது நிச்சயமா இது ஏற்றதல்ல, ராஜ்யத்திற்குள் கடந்து போவதற்கு இந்த செயல் உகந்ததல்ல, நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த புரிந்து கொள்ளுதல் வேணும்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவராக இருக்கணும். அவர் யாரையே தரிசிப்பார்னா தேவனையே தரிசிப்பார். நமக்கு தெரியும் இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள், அந்த ஆவியின் சிந்தை, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக அது கடந்து போகும். எனவே அப்ப அந்த இருதய சுத்தத்துக்கு, ஒருத்தர் இருதயத்துல பியூரா இருக்கிறதுக்கு பெரிய சேலஞ்சே எதுன்னா சுயநலம். சுயநலமான எண்ணங்கள், சுயநலமான பேச்சுக்கள், இல்ல சுயநலமான சிந்தனைகள், இவைகள் வந்துட்டு இந்த இருதயத்தின் சுத்தத்தை கெடுக்குது. ஏன்னா எப்படி நம்முடைய செயல்கள் பார்த்து தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கிறது இல்ல நம்ம பாக்குறோமோ, அதே விஷயம் நன்மையான காரியத்தில் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்கள் மத்தியில நிக்கிறேன், ரொம்ப எஃபோர்ட் எடுத்து வந்து பிரசங்கம் பண்றேன்னா, இப்ப தேவன் நீங்க எல்லாம் என்னை பாக்குறீங்க, இவர் எப்படி கை அசைக்கிறார், எப்படி வாய் அசைக்கிறார், எவ்வளவு மிஸ்டேக் இல்லாம பேசுறார், இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. பட் தேவன் என்ன பார்ப்பார்னா என்னுடைய இருதயம் கவனிப்பார். அந்த இருதயத்துக்குள்ள பேசுற விஷயத்துக்கும் இவருக்கும் எவ்வளவு தொடர்புகள் இருக்கு, இது வந்து தேவனுடைய பார்வையா இருக்கும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் வந்து இருதயம் பார்க்கிறார். அதே மாதிரிதான் தேவனுக்காக நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் தான். ஆனா அந்த செயல்களை என்ன மைண்ட்ல செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன ஒரு எண்ணத்துல, என்ன ஒரு உணர்வுல அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் தேவனுக்கு முக்கியம். நாம் செய்யக்கூடிய செயல்களின் பிரதிபலன்கள் பார்த்து, அதனுடைய அவுட்புட் பார்த்து தேவன் நம்மளுக்கு பரிசு கொடுக்கறது இல்ல. மாறாக அந்த செயல்கள்ல என்ன மனப்பான்மையோட நம்ம அதுல பங்கெடுத்துட்டு இருக்கிறோம், என்ன ஒரு சுத்தம் இருதயம் நமக்குள்ள காணப்படுது, இதை வச்சுதான் தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய ராஜ்யத்துல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கிறார். அதுதான் பிரதர் எழுதும் போது நமக்கான இந்த நேரோவே இடுக்கமான பாதையில இந்த பியூர் இன் ஹார்ட் என்பது ஒரு முக்கியமான ஸ்டெப், இது ஒரு முக்கியமான படி. நான் இடுக்கமான பாதையில தான் ராஜ்யத்துக்குள்ள போனோம், கண்டிப்பா சத்தியம் அப்படித்தான் சொல்லுது. அந்த இடுக்கமான பாதையில நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்முடைய மாம்ச பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இந்த உலகத்தில் நம்மளுக்கு வைக்கிற தொடர்புகள் இருக்குது, நமக்கான தேவைகள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு ஸ்டெப் எதுனா இருதயத்துல சுத்தத்தோடு இருக்குது. இந்த இருதய சுத்தம் நமக்குள்ள வரணும்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், இது வெறும் எக்லீசியால மாத்திரம் கிடையாது. சகோதர சகோதரியுடைய ஐக்கியத்தில் மாத்திரம் நம்ம பிரயாசம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நம்ம தொடர்பு வைக்கிறோமோ எல்லா இடங்களையும் நம்ம முயற்சி வைக்கணும். சில நம்ம நினைப்ப பிரதர், அது சகோதரர்கள் வேற, இது டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ற இடம் வேற பிரதர், இவங்க கிட்ட நான் இப்படித்தான் பிரதர் நடந்துக்கணும், இல்ல அவங்க கிட்ட கூட ட்ரை பண்ணும். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு வேற இருதயம், சபைக்குள்ள ஒரு வேற இருதயம் நம்ம காட்ட முடியாது. நமக்கு இருக்கிற அந்த ஒரே சிந்தை நம்ம வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் கடந்து போதோ எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம காட்டணும் அந்த இருதயத்தினுடைய சுத்தம். வாசிக்கலாம் இந்த விஷயத்துக்கு உதவியாக ஒரு சில வசனங்கள். ஒன்று யோவானுடைய புஸ்தகம் 1 John 3:2.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
ஆமா, இந்த வார்த்தை கூட யாருக்குரியதுன்னா, இப்போ இந்த பூமியில வாழும் போதே தேவனுடைய திட்டத்திற்குள்ள கடந்து வந்து உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்து எவர் ஒருத்தர் இருதயத்தில் சுத்தமுள்ளவராக இருப்பதற்கு முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு தான் இந்த வசனம் சொந்தம். ஏன் அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா இப்பவே நமக்குள்ள என்ன காணப்படணும், இருதய சுத்தம் காணப்படும். அதற்குரிய முயற்சிகள் வாஞ்சைகள் நமக்குள்ள இருக்கணும். நம்மளுடைய இருதயத்துக்கு விரோதமா போராடுறது நம்ம தான் போராட முடியும், மற்றவங்க வந்து போராட முடியாது. அதனுடைய சரியான தன்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற முழு வாய்ப்பு யார்கிட்ட தான் இருக்குன்னா அந்தந்த சகோதர சகோதரிகள் கிட்ட தான் இருக்கு, மற்றவர்கிட்ட கிடையாது. அப்படின்னும் போது அந்த இருதய சுத்தத்தை இப்ப நம்ம எந்த அளவுக்கு காட்டுறோமோ அந்த அளவுக்கு இப்பவே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். இப்படி இப்ப வாழுகிற காலத்திலேயே தேவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த தரிசிக்கிறதுனா நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. தேவனுடைய வழிநடத்துதல், அவரோடு இருக்கிற நெருங்கிய தொடர்பு அவங்க கூட காணப்படும். இப்போ அது இருந்துச்சுன்னா அது நிச்சயம் ஃபியூச்சர்லையும் அதற்கே உரிய நிலைமையில தேவனை தரிசிக்கக்கூடிய நிலையான வாய்ப்புக்குள்ள அவர்கள் கடந்து போவார்கள். சோ இதைத்தான் நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது 6th முடிஞ்சு இப்ப 7th ஒன்றுக்குள்ள கடந்து போகலாம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5:9.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த 8 கேரக்டர்ல மேத்யூ காஸ்பல் 5 இருக்கிற அந்த 12 வரையே காணப்படுகிற 8 கேரக்டர்ல சகோதரர் ரசல் இந்த 7th கேரக்டர் 7th கேரக்டருக்கு அதிக விளக்கங்கள் கொடுக்கிறார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது. நான் கூட ஏற்கனவே அந்த ரீப்ரின்ஸ் நம்பர் சொன்னேன், ரீப்ரின்ஸ் 2585 அப்படின்ற நம்பர்ல நீங்க போய் கூட இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இந்த பீஸ் மேக்கர், சமாதானம் பண்ணுகிற குணம், இந்த குணம் கர்த்தருடைய ஜனங்கள்ல ரொம்ப சொற்பமானவர்களே தங்கள் ஜீவியத்தில் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த குணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து போவதற்கு முக்கியமான குணம். இது 7th குணம். ஒருத்தருக்குள்ள இருதயத்தில் சுத்தம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இரக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வரிசையில ஆட்டோமேட்டிக்கா அவர் நெக்ஸ்ட் என்ன குணத்தை காட்டுவார் என்றால் சமாதானம் பண்ணுகிற குணத்தை அவர் காட்டுவார். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் சமாதானத்தை விரும்புகிறவர்களாய் காணப்படணும். மனிதர்கள் பாவம் செஞ்சு தேவனுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த சமாதானம் அது உடஞ்சு போச்சு. இப்படி உடஞ்சு போன சமாதானத்தை மறுபடி ஏற்படுத்துகிறதுக்கான திட்டத்தை யார் தான் பண்ணார்னா தேவனே பண்ணார். அப்ப தனக்கு விரோதமாய் தவறுகள் பண்ணிட்டவர்கள் கிட்ட சமாதான முயற்சி ஏறெடுக்கிறதுல தேவனே அந்த வேலைகளை அவருடைய தெய்வீக திட்டத்தின் அம்சத்திற்கு ஏற்ப அவர் செயல்படுத்துகிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவ திட்டத்தை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்ப அந்த தேவ திட்டத்தை புரிந்த நாம கூட இந்த சமாதானம் பண்ணுகிற குணத்தை நாம் காட்ட வேண்டும். ஏனென்றால் வேதாகமும் அப்படிப்பட்ட குணத்துக்கே நமக்கு போதனை காட்டுகிறது. அந்த குணத்துக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை சொல்லிட்டு பிரதர் ரசல் சில வசனங்கள் காமிச்சு தேவனுடைய ஜனங்களுக்கு அநேகருக்கு இந்த வசனம் புரியுறது இல்ல, இல்லைன்னா இந்த வசனத்தை அவங்க ஒருவேளை மனப்பாடம் பண்ணா கூட தப்பு இல்ல அப்படி அவர் சொல்றாரு. வாசிக்கலாம் தீத்தூ 3:2.
ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு
பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியர்கள் அவங்க எப்படி இருக்கணும்னா ஒருவரையும் தூஷிக்க கூடாது, யாரையும் சபிக்கிறது, நியாயம் தீர்க்கிறது, வேலைகள் செய்யக்கூடாது, சண்டை பண்ணுகிறவர்களாய் அவங்க இருக்கக்கூடாது. அப்ப இந்த சமாதானத்திற்கு ஆப்போசிட் கேரக்டர் என்னன்னா சண்டை போடுறது. அப்ப இந்த குணங்கள் வந்துட்டு தேவ ராஜ்யத்திற்குள்ள நம்மளை கொண்டு போகாது. அப்ப இந்த சமாதானம் பண்ணுகிற குணம் நம்மளுக்கு அவசியம். இது இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் அநேகருக்கு புரிகிறது இல்லை என்று சகோதரர் சொல்றபடி, அந்த ஒரு சகோதரர்கள் இல்லைனா தேவனுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு இது முக்கியமான ஒரு குணம். நெக்ஸ்ட், எபேசியர் 4:29.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
ஆமா, அருவறுப்பான விஷயங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகள் ராஜ்யத்திற்கு எந்த வகையிலையும் உதவியாக, அதுக்கு ரிலேட்டடா இருக்காத எந்த விஷயங்கள் நாம் பேசக்கூடாது, நம்ம வாயில அதெல்லாம் வரக்கூடாது. அடுத்த வசனம் Philippians 4:8.
கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
ஆமா, நாம சிந்திக்க வேண்டியது இதுதான். இதுக்கு நேர் ஆப்போசிட் சில குணங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், சண்டை போடுறது, ஒருத்தரை ஒருத்தர் வந்துட்டு தூஷிக்கிறது, இதை வந்து நாம சிந்திக்க கூடாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்திக்காம அது வெளியில வராது, திட்டம் விடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. அப்பனா தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எதைத்தான் திட்டம் பண்ணணும், எதைத்தான் சிந்திக்கணும், இந்த Philippians 4:8 நீங்க வேணா அந்த ரீப்ரின்ஸ்ல பாக்கலாம். இது இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணா பெட்டர், இது பிரதருடைய கருத்து. மனப்பாடம் பண்ணி, ஒருவேளை மனப்பாடம் பண்ணாலும் அது நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும், நம்முடைய மனசுல ஸ்டோர் ஆகும். நிச்சயமா ஸ்டோரா இருக்கிறது ஏற்ற சமயங்களில் நம்மளுக்கு உதவி செய்யும். நம்ம எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, அது அது சொல்லும். இப்ப நீங்க வாசிக்கலாம் Matthew 5:9.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள்.
ஆமா, தேவனுடைய பிள்ளை. யார தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம் என்றால், எவர் ஒருவர் சமாதானத்தை விரும்புகிறார், சமாதானம் பண்றாரு, அவர் தான் தேவனுடைய பிள்ளை. ஏன்னா இது வசனம் அப்படித்தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பல வகையில் அவங்களை அழைக்கலாம். அப்படி அவங்க ஆறுதல் அடையக்கூடியவர்கள், அவர்கள் திருப்தி அடையக்கூடியவர்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க போறவர்கள். இங்க நம்ம பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகள் இங்க வசனம் எப்படி இருக்குன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எதிர்காலத்தில் கிடையாது, இப்பவே பண்ணும். இப்பவே அந்த குணங்கள் நமக்குள்ள இருந்து வெளியில வரணும். அந்த குணங்கள் எவருக்குள்ள வருது, அவரால் தான் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பது அப்படின்னு சொல்லிட்டா, அந்த மூணு விஷயங்களுக்குள்ள நிச்சயமா இந்த சமாதானம் என்ற குணங்கள் கூட அது அடங்கி இருக்கிறது. அந்த பீஸ் மேக்கர் கேரக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எவ்வளவோ திரளான கூட்டங்கள் இருந்தாலும் பரலோக வாய்ப்பு என்பது சொற்பமே. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. அதே மாதிரி தான் அநேக சகோதர சகோதரிகளுடைய கூட்டமைப்பு இல்ல உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா கூட, அப்படி வர்ற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா போயிட முடியுமா, ஜெயம் கொண்டவர்களா மாறிட முடியுமா? மாறணும் தேவன் விரும்புறாரு, ஆனா முடியுதா? முடியறது இல்ல. அநேக விழுகைகள் நடக்குது. அப்ப அந்த மாதிரி விழுகைகளுக்குள்ள ஒருத்தரா போகாதபடி பண்ண உடன்படிக்கையை வெற்றியோடு முடிக்கணும்னா அதுக்கு இந்த சமாதானம் பண்ணுதலின் குணம் அவசியம். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்குரிய அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஒரு உரிமையை, அந்த ஒரு வார்த்தையை நம்மளுக்கு சொந்தமாக்கக்கூடியது எதுனா சமாதானம் பண்ணுது. அப்ப இந்த சமாதான குணத்தை காட்டணும்னா எப்படி காட்ட முடியும்? எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எந்த சலசலப்பு இல்ல, அப்ப போயிட்டு சமாதான குணத்தை எங்க காட்டுறது? அப்ப நிச்சயமாக அந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கிற சூழல்களுக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கை இருக்கும் போது, நம்மளுடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய சபையா இருக்கட்டும், நம்ம தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், எந்த இடத்திலையும் நம்ம எப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும்னா, ஒரு சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பாத்திரங்களாக, அதற்கான ஒரு ஏதுக்களாகத்தான் நம்ம காணப்படணும். சோ இதுதான் கர்த்தருடைய அந்த ராஜ்யத்திற்கான கேரக்டர்ல 7th, 7வதாக அவர் பேசுறாரு. இப்ப 8வது கேரக்டருக்குள்ள நாம் கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5:10.
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
ஆமா, இப்ப பரலோகமே ஒருத்தருக்கு சொந்தமா மாறுது. அது யாருக்கு அப்படின்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப ஃபைனலான ஒரு கேரக்டர் இது. இந்த பெர்சிக்யூஷன் எவருடைய லைஃப்ல இருக்கு, அவர் பாக்கியவான், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரலோக ராஜ்யம் அது அவருக்குரியது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்துல இன்னைக்கு துன்பம், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் இது இல்லாத எந்த மனுஷனுமே கிடையாது. அவர் எந்த ரிலிஜன் சார்ந்தவராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், பிரதர்ஸா இருந்தாலும், சிஸ்டர்ஸா இருந்தாலும், மிடில் ஏஜா இருந்தாலும், ரொம்ப ஏஜ் கடந்து போனவங்களா இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது துன்பங்கள், உபத்திரவங்கள். பட் இங்க இந்த துன்பம் என்பது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு புது சிருஷ்டிகளா இருக்கிற நம்ம விஷயத்துல கூட இந்த துன்பம் இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருக்கணும். கண்டிப்பா துன்பம் இல்லாம யாருமே இல்ல. அப்படி இந்த பெர்சிகியூஷனை போட்டு இது ரெண்டு ஆங்கிள் பிரிக்கலாம். ஒன்னு வந்து நம்ம செஞ்சிட்ட மிஸ்டேக்ஸ், அநீதி நிமித்தமாய் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிற துன்பம். இன்னொன்னு இருக்குது, இதே துன்பம் நீதி நிமித்தமாய் நாம் சந்திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய துன்பம். இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். பட் இப்ப கர்த்தர் சொல்றாரு, துன்பப்படுகிறவர்கள் அல்லது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் துன்பம் அடையணும். எதற்காகனா நீதி நிமித்தமாய். பிரதர், நான் சரியா வாழ்றேனா வாழலையா, இந்த ஸ்பிரிச்சுவல் ரேஸ்ல என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நான் நல்லா இருக்கேனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வச்சிருக்கிறோம், எவ்வளவு ஒரு உபத்திரவங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா பிரதர், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பட் இதெல்லாம் எதனால நடக்குது? அநீதினால, நம்ம செஞ்சிட்ட மிஸ்டேக்னால நடக்குதா, இல்ல நீதி நிமித்தம் உண்மையிலேயே சத்தியத்துக்காக வாழ்றதுனால நடக்குதா? பட் கர்த்தர் இங்க சொல்றாரு, துன்பப்படுகிறவர்கள் சொல்லல, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ முன்னாடி பார்த்த சமாதானத்துக்கும் இந்த நீதி நிமித்தம் துன்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் பிரதர் எழுதுறாரு, இந்த எட்டு கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மாதிரி, ஏழாவது கேரக்டர் ஸ்டெப்புக்கு வராத ஒருத்தரால எட்டாவது கேரக்டர் ஸ்டெப்பு காட்ட முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு என்ன புரியுறது இல்லைன்னா, நம்ம ஒரு பெரிய யுத்த களத்துல இருக்கிறோம். இந்த யுத்த களத்துல வந்து ரெண்டு எண்டு இருக்குது. ஒரு எண்ட்ல வந்து ஆப்போசிட் பார்ட்டி வராரு, இன்னொரு எண்ட்ல வந்து நம்மளுடைய டீம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து மாஸ்டர் ஜீசஸ் இருக்கிறாரு, அவருடைய போர் சேவகனாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா யுத்தம் கலந்து நடக்கும் போது நிறைய நேரம் என்ன நமக்கு தெரியறது இல்லைன்னா, நம்ம யாருக்கு சார்பா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். சில நேரம் ரெண்டு பேரும் சென்டர்ல வந்த உடனே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மெர்ஜி நடக்கும் போது நம்ம அநீதியின் ஊழியக்காரர்கள் நம்மள அறியாமே மாறிடும். ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது யார் பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தோம்னா, ஜீசஸ் பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். ஆனா யுத்தம் மும்புறம் அதிகமாக அதிகமாக அது ரொம்ப தீவிரமாக தீவிரமாக நம்மளை அறியாம இப்ப யாருக்கு சார்பாக கூட நம்ம மாறிற வாய்ப்பு இருக்குன்னா, சாத்தானுடைய ஊழியக்காரர்களாகவும் சண்டை போட்டுட்டு இருப்போம். இது எப்படி நடக்குது? அதனாலதான் பாக்குறோம், நம்ம யாருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், அதாவது நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம யோசிக்கணும். அதுதான் பாக்குறோம், துன்பங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கரெக்டு, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணி வந்துருச்சா இல்ல அநீதியின் ஊழியக்காரர்களா யுத்தம் பண்ணி வந்துருச்சா? ஏன்னா பிரதர் எழுதும் போது சொல்றாரு, அநேக ஊழியக்காரர்களுக்கு தெரியறது இல்ல நான் யாருக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். அவங்களா ஒரு பெயர் சபை பாஸ்டர்ஸ் மாதிரி ஒரு டைட்டில் வச்சுக்கிறாங்க, நான் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு. ஆனா நம்ம செய்கிற செயல், நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் தன்மைகள், அதுதான் நிர்ணயிக்கும் நம்ம யாருடைய ஊழியக்காரர்கள் என்று. எனவே சகோதர சகோதரிகளை, நம்ம இங்க என்னதான் கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம நீதி நிமித்தமாய் துன்பப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இல்லாத போது அது ஒரு சரியான யுத்தமாக நம்மளுக்கு அமையாது. வாசிக்கலாம் ரோமர் 5 ரோமன்ஸ் chapter 8 verse 4.
உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது, ஆனா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்? 2 Timothy chapter 3 verse 12.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
ஆமா, ஒருத்தர் கர்த்தருக்குள்ள கரெக்டா நடக்கலாம் அப்படி நினைச்சாருன்னா அவருக்கு என்னதான் வரும்? துன்பத்தான் வரும். அதனாலதான் சொல்றோம், பிரதர் நான் உண்மையான தேவனுடைய பிள்ளைய வாழ்றேன், ஆனா எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு என்னுடைய எல்லா தேவைகள் கரெக்டா மீட் அவுட் ஆகுது, என்கிட்ட எல்லாரும் ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப நீட்டா நம்ம போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம முதல்ல இந்த ரேஸ்ல இருக்கிறோமா இல்லையா, அதுவே முதல் கேள்வி. ஒருவேளை யாருக்காவது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடும் போது எந்த பிரச்சனையே இல்லைன்னா, பிரதர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல தேவன் கிட்ட கேளுங்க, அப்பா நான் இங்க இருக்கிறனா இல்லையா, இந்த பரலோக ஓட்டத்துக்குள்ள என்னை நீங்க உண்மையிலே அழைச்சிருக்கிறீங்களா இல்லையா? எஸ் அழைச்சிருக்கிறேன். அப்ப அழைச்சிருக்கிறேன்னா எனக்கு மட்டும் ஏன் வரதில்ல துன்பம்? பொதுவா நம்ம இதெல்லாம் எந்த விஷயத்துலதான் ஒப்பீடு பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம்னா, ஆசீர்வாதங்களை கம்பேர் பண்ணுவோம், நன்மையான விஷயத்துல கம்பேர் பண்ணுவோம். அந்த பிரதர் எவ்வளவு நல்லா இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் என் லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா ஆக்சுவலி இது எதுலதான் இதை கம்பேர் பண்ணணும்னா, வாழ்க்கையில வரக்கூடிய பெர்சிகியூஷன் ட்ரபிள்ஸ் ட்ரையல்ஸ் இதுலதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏனென்றால் யாருக்குள்ள பெலன் இருக்குது அதை அறிஞ்சுதான் தேவன் அவங்களுக்கு என்ன கொடுப்பாருனா, இதெல்லாம் அனுமதிப்பாரு. அப்ப நம்ம பலவீனர்களா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப நம்ம பலவீனர்கள், அப்ப கொடுக்கலன்னா இப்ப நம்ம என்னதான் ஃபீல் பண்ணணும்னா, நான் இன்னும் டெவலப் ஆகலன்னு அர்த்தம். அப்ப வளர்வதற்கு என்ன செய்யணும்? இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் முயற்சி எடுக்கணும், முன்னேறணும். ஏனென்றால் நமக்கு நல்லா தெரியும், இது ஒரு பலியின் ஜீவியம், இது ஒரு சாக்ரிஃபைசிக்கல் லைஃப். ரொம்ப அமைதியா நிதானத்தோட இருந்து எந்த குறைவுகளே இல்லாம எந்த பிரச்சனையே இல்லாம ஓடி முடிக்கக்கூடிய ஓட்டம் இல்லை. அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், பிரச்சனைகளை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் ஒரு உண்மையான ஓட்டம் இல்ல போல நினைச்சிட்டு நம்ம பின்வாங்கிடுறோம். பட் அப்படி இல்லை, அது அவைகளுக்கு மத்தியில இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம கடந்து போகணும். அதுதான் இந்த ரேஸ். வாசிக்கலாம் சங்கீதம் 118வது சங்கீதம் 27வது வசனம்.
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள்.
ஆமா, அப்ப இந்த வசனங்கள் நீங்க வேணா பர்சனலா தியானம் பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில அந்த பலிகள், தேவனுக்காக நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள் என்பது முக்கியம். அவைகளோட தான் நம்ம தேவனுடைய சந்நிதிக்குள்ள கடந்து போகணும். ஒருவேளை கடைசியில நம்ம வந்து மரிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மரணத்தினுடைய அந்த பலி அது தேவன்கிட்ட போகும்போது அதுக்குள்ள இது எல்லாமே அடங்கியிருக்கணும். இந்த அனைத்து அடக்கத்தோட தான் நம்ம அவர்கிட்ட போகணும். நீதி நிமித்தமாய் துன்பப்பட்டு இவர் மரிச்சிருக்கிறாரு, அப்படித்தான் நம்முடைய மரணங்கள் வந்து தேவனுக்கு முன்பதாக கடந்து போக வேண்டும். சோ அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய இந்த வசனங்கள் நம்மளுக்கு அருமையான விளக்கங்களை காட்டுது. ஆனா இந்த உலகத்தை பொறுத்தளவு எப்படி நீதி நிமித்தமா நம்ம துன்பப்படுதல் என்பது இந்த உலகத்தின் பார்வைக்கு அது பைத்தியமாக முட்டாள்தனமாக தெரியும். உதாரணம், இந்த உலகத்துக்கு அடுத்த விஷயத்தில் நீ நல்லா வெல்ஃபுல்லா இருந்துக்கோ, ஆவிக்குரிய விஷயத்தை நீ வாழ்ந்துக்கோ, இப்படித்தான் இந்த உலகம் பார்க்கும். அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட லைஃப்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணப்பட்டு இவர் அவர் அந்த பழைய வாழ்க்கைகளை முற்றுமுடிய விட்டுட்டு தன்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தருக்காக செலவு பண்ணி அவர் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆகிக்கிட்டே இருக்கிறார்னா, இப்ப இந்த உலகம் அவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, நீ முட்டாள், உனக்கு வாழ தெரியல அப்படின்னு சொல்லும். அப்ப இந்த உலகம் என்ற இடத்துல இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, நம்முடைய உறவுகள், நம்முடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சம்டைம்ஸ் யாரே வரலாம்னா சகோதர சகோதரிகளே கூட நம்மளுக்கு வரலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியில தான் நம்ம என்ன பண்ணணும், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த துன்பங்கள் வாங்குகிறதற்கு அதுல துவண்டு போகாமல் கடந்து போவதற்கு நாம் தயாராக காணப்பட வேண்டும். ஏன்னா வசன தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஒருவர் தேவ பக்தியா நடக்க மனசா இருக்கிறார்னா அவர் நிச்சயமாக துன்பப்படுவார். அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமாய் அவருடைய ஜனங்களாய் வாழ விரும்பினால் நம்ம வாழ்க்கையில துன்பம் என்பது மஸ்ட், அவசியம். அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. சோ இப்ப ஒரு 8 குணங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த 8 குணங்கள் மீகா 6:8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 குணங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவி செஞ்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாசிக்கலாம் மீகா 6:8 வசனம்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்?
ஆமா, இந்த 3 குணங்களை பிரீஃபா சொன்ன விளக்கமா சொல்லிட்டா இந்த மத்தையில நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்ட 5வது அதிகாரத்துல 3-12 வசனங்களை நாம் சொல்லலாம். இதை பத்தி பிரதர் ரசல் அந்த 8 குணங்களை பேசிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, இந்த 8 குணங்கள் அந்த ஆவியில் எளிமையிலிருந்து நீதி நிமித்தம் துன்பப்படுற வரைய பார்த்தோம் இல்லையா, இந்த 8 குணங்களினுடைய ஒரு தொகுப்பு. அவைகளை அப்படியே மெர்ஜி பண்ணா அது ஒரு கேரக்டர் பிரதிபலிக்கும். அந்த கேரக்டர் தான் என்னன்னா லவ், அன்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு தெரியும் இந்த குணங்கள்லயே ரொம்ப உச்சிதமானதாக உள்ளது எதுனா லவ். இந்த அன்பு என்ற குணத்துக்குள்ளதான் மற்ற அனைத்து குணங்களும் ஒரு துணை குணங்களாக அது அடங்கி இருக்கிறது. இந்த லவ் என்ற கேரக்டர் மைண்ட்ல வச்சுட்டு தான் இதை விளக்கமாக கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்கள் கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறார். ஆவியில் எளிமை அல்லது துயரப்படுதல், அப்புறம் வந்து சாந்த குணம், இதெல்லாம் வரிசையா அவர் சொல்றாருன்னா, இதெல்லாம் அன்பு என்ற குணம் ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்படி வரும். இப்ப நம்ம வந்து அன்பு என்ற குணத்தை வாங்கணும், அதை அடையணும்னா எப்படி அடையிறது? இந்த 8 குணங்கள் தான் டெஃபனிஷன், லவ்வினுடைய டெஃபனிஷன். இந்த 8 கேரக்டர், இந்த 8 கேரக்டரை இப்ப நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்திருக்கிறதுனால தாழ்மைன்னா என்ன நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். துயரப்படுதல் என்னன்னு தெரியுமா? தெரியும். சாந்த குணம் தெரியும். அந்த மாதிரி நம்ம இரக்கம் காட்டுறது தெரியும். இப்ப இதெல்லாம் பிரிச்சு பார்த்தோம்னா இதை நம்ம வந்து பிராக்டிக்கல் பண்றது ஈஸி. இதை நம்ம பிராக்டிக்கல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லவ் என்ற கேரக்டருக்குள்ள நம்ம வாழலாம், அதுக்குள்ள கடந்து போகலாம். சோ இதுதான் நம்ம பாக்குறோம். இந்த மிக 6:8 புரிஞ்சுக்கிறதுக்காக மத்தையுள்ள நியூ டெஸ்டமென்ட்ல இருந்து ஒரு பெரிய பகுதியை எடுத்து நம்ம தியானம் பண்ணோம். இப்ப கன்க்ளூஷன் இந்த சப்ஜெக்டுக்கு, தேவ ராஜ்யத்திற்கான குணலட்சணங்கள், கேரக்டர் ஃபார் தி காட்ஸ் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டா, கர்த்தர் இயேசு அன்னைக்கு பேசிட்ட அந்த மலை பிரசங்கம், அந்த மலை பிரசங்கம் சீசர்களுக்கான உபதேசம் பிரசங்கம். ஒருவேளை அன்னைக்கு இருந்துட்ட ஒரு 12 அப்போஸ்தலர்கள் நம்ம எடுக்கலாம், அதுல ஜூதாஸ் லாஸ் ஆயிட்டாரு, அதுக்கு பதில் அப்போஸ்தல் பவுல் உள்ள வந்தார், இது நமக்கு தெரியும். பட் பொதுவா எடுத்துட்டா அந்த 12 அப்போஸ்தலர்கள், 12 சீஷர்கள் இப்போ இன்னைக்கு, இப்ப நம்ம 2015 உட்கார்ந்து இருக்கிறோம்னா, இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க காணப்படுறாங்க. அப்ப இவங்களுக்கான ஒரு பிரசங்கமா கர்த்தர் செஞ்சாரு, அதை அவங்க கேட்டாங்க, நிச்சயமாக வாழ்க்கையில கடைபிடிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா ஜெயம் கொண்டவர்களாக காணப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு நாம எல்லாருமே எங்க இருக்கிறோம்னா, அன்னைக்கு அவங்க மலை பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம கூட இதே சத்தியத்தை கேட்கிறோம். அப்ப இந்த சத்தியங்களை கேட்கறது மட்டும் இல்ல, இதன்படி வாழ்ந்தவர்கள் தான் தேவ ராஜ்யத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு நாம கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த விஷயங்களை நாமளும் கடைபிடிக்கணும். அதனாலதான் இந்த மீக 6:8 ஆகட்டும், இல்ல மத்தேயு 5th சாப்டரா இருக்கட்டும், இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு தலைப்பு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, தேவ ராஜ்யத்திற்கான குணலட்சணங்கள். எனவே இந்த கேரக்டர் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஒருத்தர் குணலட்சணத்தை எட்டாம தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு அங்கமாக மாற முடியாது. இதை இன்னும் நம்மளுக்கு ஏற்கனவே அறிஞ்சிருக்கிற விஷயம் தான், இன்னும் நம்மளுக்கு போர்ஸ் பண்றதுக்கு, இன்னும் போக்கஸ் பண்ணி காட்டுறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பு இந்த 2 கன்வென்ஷன். அப்ப சுத்தி சுத்தி இந்த வசனங்கள் சுத்தும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, தேவன் அனுமதிக்காம, தேவன் நமக்கு கொடுக்காம நம்ம எந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவன் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னா, இதனுடைய நோக்கம் என்னன்னா, ராஜ்யத்தினுடைய அந்த செலெக்ஷன் ரொம்ப சீக்கிரமே அது க்ளோஸ் ஆக போகுது. அப்ப அந்த வாய்ப்புக்குள்ள இருக்கிற நாமும் அதனுடைய ஒரு பிரதிநிதிகளாக, ஒரு அங்கமாக நாம் கடந்து போக வேண்டும் என்றால், நம்முடைய லைஃப்ல இதை கொண்டு வரதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிக்கு தேவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி, ஒரு ஆசீர்வாதம் இந்த ஒரு கன்வென்ஷன், இல்ல இந்த ஒரு ஆவிக்குரிய மிக 6:8 சத்திய வார்த்தைகள். இதை புரிந்து கொண்டு பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கமாய் மாறுவதற்கு அவர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. மற்றும் பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்துட்ட கோட்டையம் சார்ந்த சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு தேவ ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்துகிறேன். ஆமென்.
இன்றும் நம்மத்திலே தேவ ராஜ்யத்திற்கான குணலட்சணங்கள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு தேவனுடைய செய்தியை நமக்கு தேவன் கிருபையாக சகோதரரை கொண்டு கொடுத்திருக்கிறார். ஆகவே பெறப்பட்டதான சத்தியங்களை பகிர்ந்து கொடுத்த நம்முடைய அருமை சகோதரருக்கு நம்முடைய சபைகளின் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் கேட்ட ஒரு பகுதியை நம்முடைய மத்தியில நம்முடைய அருமை சகோதரர் ஜான் அவர்கள் சுருக்கமாக நம்மத்திலே அவர் மொழிபெயர்ப்பு செய்வார்.
கிறிஸ்து இயேசுவில் விளிக்கப்பட்ட சிநேகம் நிறைஞ்ச சகோதரி சகோதரிமாரே, நீங்கள் ஒருவருத்திற்கும் நம்முடைய கர்த்தாவின் நாமத்தில் நம்ம ஒருவருத்தருக்கும் நம்முடைய அபிநந்தனங்கள் பரையுந்து. நம்முடைய பிதாவாய தெய்வத்தின்றையும் கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவின்றையும் கிருப சிநேகம் நம்மோடு எப்பொழுதும் உண்டாயிருக்கிட்ட. அப்போ கழிஞ்ச ஒரு பாடத்தில் நம்ம கேட்ட ஒரு தமிழ் சப்ஜெக்டின் சுருக்கமாயிருக்கும் நம்ம நோக்கினது, കുറഞ്ഞ സമയം കൊണ്ട് അത് പറഞ്ഞു കൊടുക്കാൻ നമ്മൾ ശ്രമിക്കുന്നുണ്ട്. അപ്പോ സഹോദരൻ സംസാരിച്ച ആ ഒരു പാഠത്തിന്റെ തലക്കെട്ട് നമുക്ക് മനസ്സിലാക്കി കാണും, ദൈവരാജ്യത്തിന് വേണ്ടിയ സ്വഭാവങ്ങൾ. അപ്പോ അതാണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. നമുക്ക് എല്ലാവർക്കും അറിഞ്ഞ രീതിയിൽ മീക 6:8 ആ ഒരു കാര്യം അത് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, മനുഷ്യനെ നല്ലത് എന്തെന്ന് അവൻ അറിയിച്ചിരിക്കുക, ന്യായം പ്രവർത്തിച്ച് ദയാതൽപ്പനായിരുന്നു, നിന്റെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ താഴ്മയോട്. അപ്പോ ഈ വക കാര്യങ്ങൾ അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നു. ദൈവം ചോദിക്കുന്ന ചില കാര്യങ്ങൾ, മനുഷ്യനോട് ആവശ്യപ്പെടുന്ന ചില കാര്യങ്ങളുമായിട്ട് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നു. അപ്പോ നന്മ കുറിച്ച് സഹോദരൻ പറയുമ്പോ, നന്മ എന്താന്ന് പറഞ്ഞാൽ ദൈവിക പദ്ധതി നമുക്ക് ദൈവം അറിയിച്ചു കൊടുത്തതാണ് നന്മ. ഇന്ന് ദൈവം നടപ്പിലാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ, ലോകത്തിന് മറഞ്ഞിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ നമുക്ക് ദൈവം അറിയിച്ചു കൊടുത്ത്, അതാണ് ഏറ്റവും വലിയ നന്മയായിരിക്കുന്നു. മനുഷ്യവർഗത്തിൽ ചിലർക്ക് മാത്രം ദൈവം അനുവദിച്ചിരിക്കുന്ന ആ ഒരു നന്മ നമുക്ക് കിട്ടിയിരിക്കുന്നു. പിന്നീട് നോക്കുമ്പോൾ അതിന്റെ രണ്ടാമത്തെ ഭാഗമായിട്ട് സഹോദരൻ പറഞ്ഞു, അതിൽ എങ്ങനെ ആ ഒരു പദ്ധതി മനസ്സിലാക്കിയവർ എങ്ങനത്തെ ഒരു ജീവിതം ജീവിക്കാം, അതും കൂടി അതിനകത്ത് പറഞ്ഞിരിക്കുന്നു. അതുമാത്രമല്ല, അവസാനമായിട്ട് നോക്കുമ്പോൾ ഇത് ഇന്ന് നമ്മുടെ തിരഞ്ഞെടുപ്പ് ഉറപ്പാക്കാനുള്ള സഹായിക്കുന്ന ഒരു ജീവിതമായിരിക്കുന്നു.
ഈ മൂന്ന് കാര്യം അടക്കിയിട്ടാണ് ആ ഒരു മേഘ സിക്സൈറ്റ് സഹോദരൻ കാണുന്നതായിട്ട് അവിടെ പറഞ്ഞു. അത് മാത്രമല്ല, അതിന് യോജിച്ചു പോകുന്ന രീതിയിൽ പുതിയ നിയമത്തിൽ കർത്താവിന്റെ വായിന്ന് പുറപ്പെട്ട വചനങ്ങൾ മത്തായി സുവിശേഷം 5 ചില വാക്കുകൾ അവിടെ ദൈവം സഹോദരൻ വഴിയായിട്ട് നമുക്ക് പറഞ്ഞു കൊടുത്ത്, അവിടെ നമുക്ക് നോക്കുമ്പോൾ 8 സ്വഭാവങ്ങൾ ഉണ്ടായാൽ ഒരു വ്യക്തി ഈ സ്വർഗരാജ്യത്തിന്റെ സ്വഭാവം നമുക്ക് അവകാശമാക്കാൻ പറ്റും എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. അപ്പോ ആദ്യമായിട്ട് പറഞ്ഞ് അത് ആത്മാവിൽ ദരിദ്രനായിരിക്കുന്നത്. അപ്പോ ദരിദ്രൻ എന്ന് പറയുമ്പോൾ ഒന്നും ഇല്ലാത്തവനല്ല, മറിച്ച് താഴ്മയുള്ളത്. അപ്പോ താഴ്മയില്ലാത്ത ഒരു വ്യക്തിക്ക് ദൈവരാജ്യം അവകാശം ആക്കുവാൻ കഴിയത്തില്ല എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞ്. അതുമാത്രമല്ല, ഒരു പുതിയ സൃഷ്ടിയായിട്ട് ജീവിക്കണമെങ്കിൽ ആദ്യം വേണ്ട ഒരു സ്വഭാവം താഴ്മ എന്ന് അദ്ദേഹം അവിടെ പറഞ്ഞു. അതിനനുസരിച്ച് 1 Petrus 5:5 പറഞ്ഞ് ദൈവ കൃപഹാരണം നാം ഈ സ്വഭാവത്തിൽ വളർച്ച പ്രാപിക്കണം. അടുത്ത ഒരു കാര്യം പറഞ്ഞ് ദുഃഖിക്കുന്നവർ. അപ്പോ എന്താണ് ദുഃഖിക്കുന്നവർ? ദുഃഖിക്കുന്നവർ ഭാഗ്യവാന്മാർ. അപ്പൊ ആ ദുഃഖിക്കുന്ന ഒരു സ്വഭാവം നമ്മൾ ആരും ആഗ്രഹിക്കാത്ത ഒരു സ്വഭാവമായിരിക്കുന്നു. പക്ഷേ എന്തിനു വേണ്ടി ദുഃഖിക്കണം എന്ന് പറഞ്ഞാൽ, അവിടെ ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുമ്പോൾ ലോകത്തിന്റെ കാര്യങ്ങളെക്കുറിച്ച് യാതൊരു തരത്തിലും തൃപ്തിക്കുള്ളിൽ പോകാത്ത ഒരു സ്വഭാവം. അപ്പോ ലോകത്തിനനുസരിച്ച് ഒരു തൃപ്തി വന്നു പോയാൽ അവിടെ ദുഃഖമില്ല. പക്ഷേ ഈ സത്യത്തിനനുസരിച്ച് ജീവിക്കുമ്പോൾ ലോകം ഏതൊരു തരത്തിലും നമുക്ക് ഒരു സന്തോഷം തരത്തില്ല. ആ ഒരു സ്വഭാവം പുതിയും പുള്ളി പറഞ്ഞായിരുന്നു. അപ്പോൾ അത് മാത്രമല്ല, ഈ ഒരു രീതിയിൽ ദുഃഖമുണ്ടാക്കുന്ന ഓരോരുത്തർക്കും ഒരു ദൈവത്തിന്റെ മക്കള് സഹായിക്കേണ്ട ഒരു അവസരം ഉണ്ടായിരിക്കുന്നു. അതവിടെ പറഞ്ഞായിരുന്നു. മൂന്നാമത് നോക്കുമ്പോൾ സൗമ്യത. സൗമ്യതയുള്ളവാന്മാർ ഭാഗ്യവാൻ, ഭൂമി അവകാശമാക്കുന്നവർ. അപ്പോ അത് കുറച്ചുകൂടെ കാര്യം നോക്കി, എന്തിനു വേണ്ടി ഈ ഒരു സൗമ്യത കാണിക്കണം? നമ്മുടെ രണ്ടു വിധമായ കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് സ്വാർത്ഥതയ്ക്ക് വേണ്ടി സൗമ്യതം കാണിക്കുന്നത്, വല്ലതും പറഞ്ഞു പോയാൽ, തെറ്റായി പറഞ്ഞു പോയാൽ നമുക്ക് വല്ലതും കുറവ് വരുമോ, അല്ലെങ്കിൽ കിട്ടാനിരിക്കുന്ന ചില കാര്യങ്ങൾ തടസ്സപ്പെടുമോ, ആ രീതിയിലല്ല, മറിച്ച് ദൈവത്തിന് വേണ്ടി, ദൈവ നീതിക്ക് വേണ്ടി സൗമ്യതയെ കാണിക്കണം. അത് പുള്ളി നല്ലോണം പറഞ്ഞു. അപ്പൊ ഈ വക ഒരു സ്വഭാവം അവശ്യമായി ഇരിക്കുന്നു. അത് എത്രമാത്രം സ്വാർത്ഥതയ്ക്ക് വേണ്ടിയല്ല, മറിച്ച് അദ്ദേഹം പറഞ്ഞ് ദൈവത്തിന് വേണ്ടിയും ദൈവത്തിന്റെ പദ്ധതിക്ക് വേണ്ടിയും ദൈവരാജ്യങ്ങൾക്ക് വേണ്ടിയും സൗമ്യതയെ കാണിക്കണം എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. അത് മാത്രമല്ല, ആ ഇന്നുള്ള ഈ ഒരു കാലഘട്ടത്തിൽ എത്രമുള്ള ഒരു ജീവിതം ഒരു ക്രിസ്തീയ ജീവി ജീവിക്കുന്നതിന് ഏറ്റവും പ്രധാനമായ ഒരു സ്വഭാവം നമുക്ക് ഈ ഒരു സൗമ്യതയെന്ന് പറഞ്ഞു. അവസാനമായിട്ട് 4 അദ്ദേഹം പറഞ്ഞ് നീതിക്ക് വിശന്ന് ദാഹിക്കുന്നവർ. അപ്പോ ദൈവരാജ്യത്തിൽ അവകാശമാക്കാൻ ആ ഒരു സ്വഭാവത്തിൽ ഒരു സ്വഭാവമായിട്ട് മത്തായി 5:5 പറയുന്ന പോലെ ഈ മൂന്ന് സ്വഭാവം ഉണ്ടായിട്ടും ആ മൂന്ന് സ്വഭാവം ഇല്ലാത്തവർ, താഴ്മ, നീതിക്ക് വേണ്ടി ദുഃഖിക്കുന്ന ഒരു കാര്യം, സൗമ്യത, ഈ മൂന്ന് സ്വഭാവം ഇല്ലാത്തവർ നീതിയുടെ മുകളിൽ വിശപ്പോ ദാഹമോ ഉണ്ടായിരിക്കാൻ അവസരമില്ല എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. അപ്പൊ ഈ ലോകത്തില് നീതിക്ക് വേണ്ടി വിശപ്പ് ദാഹം ഉള്ളതെന്ന് പറഞ്ഞാൽ വളരെ ചുരുക്കം പേർക്ക് മാത്രമായിരിക്കുന്നു. അപ്പോ ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ടവർക്ക്, നീതി അറിഞ്ഞവർക്ക് മാത്രമായിരിക്കും നീതിയുടെ മുകളിൽ ഒരു ആ ഒരു ദാഹം ഉണ്ടാകുന്നത്. അപ്പോ ഇത് എങ്ങനെ കിട്ടും, ഈ ഒരു നീതി എങ്ങനെ മനസ്സിലാക്കാൻ പറ്റും, അതിലെങ്ങനെ അവകാശം ദാഹം ഉണ്ടാകുന്ന പറഞ്ഞാൽ തക്കകാല സത്യങ്ങൾ വഴിയായിട്ട് അത് മനസ്സിലാക്കാം. അപ്പൊ അത് നല്ലവണ്ണം പറഞ്ഞായിരുന്നു. അത് മാത്രമല്ല, അവസാനം 5 പറഞ്ഞ് കരുണയുള്ളവർ ഭാഗ്യവാന്മാർ. അപ്പോ അവര് കരുണ ലഭിക്കണമെങ്കിൽ അവർക്ക് എന്തുണ്ടായിരിക്കണം? കരുണ വേണം. അപ്പൊ ഈ ഒരു കരുണ എന്തുമാത്രം ദൈവരാജ്യത്തിന് വേണ്ടിയുള്ള ജീവിക്കുന്ന നമുക്ക് ഏറ്റവും ഒരു ആവശ്യമുള്ള ഒരു സ്വഭാവമായിരിക്കുന്നു. മറ്റുള്ള പേരിൽ എത്രമാത്രം നമ്മൾ കരുണ കാണിക്കണം, എന്തുകൊണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ ഈ ലോകത്തില് നമ്മൾ ഈ സത്യത്തിലേക്ക് കടന്നു വന്ന് ഈ ഒരു കരുണ സ്വഭാവം വളർത്താൻ വേണ്ടി ദൈവം നമുക്ക് കൊടുക്കുന്ന ഒരു അവസരം വരാനിരിക്കുന്ന കാലത്തിൽ രാജ്യത്തിന്റെ മക്കളായിട്ട് രാജ്യത്തിനെ നമ്മൾ ഈ ലോകത്തെ പരിപാലിക്കുമ്പോൾ ഭരണം നടത്തുമ്പോൾ അവരുടെ മുകളിൽ കരുണ കാണിക്കണമെങ്കിൽ ഇന്ന് ആ ഒരു കരുണയായിരിക്കുന്ന സ്വഭാവം നാം വളർത്തിയെടുക്കണം. 6 നോക്കുമ്പോൾ ഹൃദയശുദ്ധി. അപ്പോൾ ഹൃദയശുദ്ധി വളരെ ആവശ്യമായിട്ട് അവിടെ പറഞ്ഞു. കാരണം ഹൃദയശുദ്ധി, അപ്പോ ഉള്ളവർ ഭാഗ്യവാൻ, അവര് ദൈവത്തെ കാണുന്നവർ. അപ്പോ ദൈവത്തിനെ കുറിച്ചുള്ള കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കി ലോകത്തിന്റെ ചിന്ത മാറ്റി സകല സത്യങ്ങളുടെ കൊണ്ട് ഒരു ഹൃദയം നിറഞ്ഞിരിക്കുമ്പോൾ അത് ശുദ്ധമായിരിക്കുന്നു. ആ ശുദ്ധത്തില് ദൈവത്തിനെ കാണുന്ന ഒരു അവസരം അവർ ഉണ്ടാക്കുന്നു. അപ്പോ ഇത് എങ്ങനെ പറഞ്ഞാൽ, ബ്രദർ നല്ലപോലെ പറഞ്ഞ്, നമ്മുടെ പ്രവൃത്തിയിലോ അല്ലെങ്കിൽ വാക്കിലോ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതത്തിലോ അല്ല അവിടെ ശുദ്ധി നമുക്ക് ഒരാൾക്കും പറ്റത്തില്ല. കാരണം നമ്മൾ ഓരോരുത്തരും
അപൂർണരാണ്. അപ്പൊ ആ രീതിയിൽ അത് നമുക്ക് പറയാം. പക്ഷെ ഹൃദയത്തില് നമ്മുടെ ഉദ്ദേശത്തില് നമ്മുടെ സ്നേഹത്തില് നമ്മുടെ കാര്യങ്ങളിൽ നമ്മൾ ശുദ്ധിയുള്ളവരായിരിക്കണം എന്ന് പറഞ്ഞ്. അത് മാത്രമല്ല, ഇത് ഈ ഹൃദയശുദ്ധി ഈ എല്ലാവിധമായ സ്വഭാവങ്ങൾ വരുവാനും അടിസ്ഥാനപരമായിട്ട് കാണുന്ന ഒരു സ്വഭാവമായിരിക്കുന്നു. ഇത് ഉള്ളവർക്കായിരിക്കും മറ്റുള്ള സ്വഭാവങ്ങൾ അകത്ത് കടന്നു വരുന്നത്. അദ്ദേഹം പറഞ്ഞ് അവസാനം ഏഴാമത്തായിട്ട് പറഞ്ഞ് സമാധാനം ഉണ്ടാക്കുന്നവർ ഭാഗ്യവാൻ. അപ്പൊ ഈ ലോകത്തില് സമാധാനം ഉണ്ടാക്കുന്നവർക്ക് വളരെ സ്വല്പം ജനങ്ങളാണ് ഇത്തരമുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നതായിട്ട് അവിടെ പറഞ്ഞു. അപ്പൊ സമാധാനം ആഗ്രഹിക്കുന്നവർ ദൈവത്തിന്റെ മക്കൾ, അതേസമയത്ത് വിരോധം ആഗ്രഹിക്കുന്നവർ സാത്താന്റെ ശുശ്രൂഷകന്മാർ എന്ന് അവിടെ ബ്രദർ പറഞ്ഞു. നമ്മൾ കേട്ട് അതിന് ചില വചനങ്ങളും കൂടി കാണിച്ചായിരുന്നു, നമ്മൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടാകും. അപ്പോ എട്ടാമതായിട്ട് പറഞ്ഞ് നീതി നിമിത്തം ഉപദ്രവിക്കപ്പെടുന്നത്. അപ്പോ ഇന്ന് എത്രമാത്രം ഉപദ്രവിക്കപ്പെടുന്നുണ്ട്. അപ്പൊ ഉപദ്രവം രണ്ടു വിധമായിട്ട് അവിടെ സഹോദരൻ വിഭാഗിച്ച് കാണിച്ചു. ഒന്ന് നീതിക്ക് വേണ്ടി ഉപദ്രവം, മറ്റൊന്ന് അനീതിക്ക് വേണ്ടി ഉപദ്രവം. അനീതി പറയുമ്പോൾ നമ്മുടെ ജഡത്തിന്റെ കാര്യങ്ങൾ അനുസരിച്ച് പ്രവർത്തിക്കുമ്പോൾ അതിൽ കൂടി നമുക്ക് വരുന്ന ഉപദ്രവങ്ങൾ. നീതി എന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് സത്യം കിട്ടി, ആ സത്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ ജീവിക്കുമ്പോൾ അതിനെതിരായിട്ട് വരുന്ന ഉപദ്രവം. ഈ വക ഉപദ്രവം ഇല്ലെങ്കിൽ ഒരു പുതിയ സൃഷ്ടി, അദ്ദേഹം പുതിയ സൃഷ്ടിയായിട്ട് പൂർണ്ണമാകാൻ പറ്റത്തില്ല എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. അപ്പോ ഉപദ്രവത്തിന് വേണ്ടി നല്ലപോലെ ഒരു കാര്യം കൂടി പറഞ്ഞ്, എന്റെ ജീവിതത്തില് കർത്താവിന് വേണ്ടി ജീവിച്ചപ്പോ ഏതെങ്കിലും തരത്തില് ഉപദ്രവം വന്നില്ലെങ്കിൽ ഞാൻ ചോദിക്കണോ, ദൈവമേ ഈ ഒരു കാര്യത്തിൽ ഞാൻ നിന്റെ മകനായിട്ട് ജീവിക്കുന്നുണ്ടോ? അങ്ങനെ ഉണ്ടെങ്കിൽ എന്തുകൊണ്ട് എനിക്ക് ഉപദ്രവം ഇല്ല? പ്രാർത്ഥിച്ച് അത് വാങ്ങിക്കണമെന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞ്. കാരണം അവിടെ റോമർ പുസ്തകം 5:4 അവിടെ സഹോദരൻ കോട്ട് ചെയ്ത് അത് പറയുമ്പോൾ, അവൾ നാം കഷ്ടങ്ങളിലും പ്രശംസിക്കുന്നു. അപ്പോൾ നമ്മൾക്ക് ഉണ്ടായിരിക്കുന്ന ആ ഒരു സ്വഭാവം, ആ വരുന്ന ഉപദ്രവങ്ങളിൽ കഷ്ടങ്ങളിൽ അവമാനങ്ങളിൽ സന്തോഷിക്കുന്നവരായിട്ട് അതുകുറിച്ച് നമ്മൾ പ്രശംസിക്കാനായിട്ടിരിക്കണം. ആ കാര്യം കൂടി പറഞ്ഞ്. അപ്പൊ ഈ എട്ട് വിധമായ സ്വഭാവങ്ങൾ നേരത്തെ പറഞ്ഞ മീഖായി ആ 8 പറയുന്ന ആ 3 കാര്യങ്ങളുടെ ഒരു എക്സ്ട്രാ തെളിവായിട്ട് ഇവിടെ മത്തായി കർത്താവ് വചനമായിട്ട് അവിടെ പറയുന്നു. അത് മനസ്സിലാക്കാൻ അവിടെ കാണിച്ചു കൊടുത്തു. അത് മാത്രമല്ല, അവസാനം സഹോദരൻ പറഞ്ഞു നിർത്തി, ഈ എല്ലാ സ്വഭാവങ്ങളും ഒരുമിച്ച് കൂട്ടിയാൽ ആ ഒരു സ്വഭാവത്തിന്റെ പേരായിരിക്കും സ്നേഹം. അപ്പോ ഈ ഒരു സ്നേഹം വളരണമെങ്കിൽ ഈ വിധമായ 8 സ്വഭാവങ്ങൾ ചേർന്ന് വരുമ്പോഴായിരിക്കും സ്നേഹം വരുന്നത്. അവസാനമായിട്ട് ആ ഒരു 8 സ്വഭാവങ്ങളും അതേപോലെ ദൈവം നമുക്ക് നന്മ അറിയിച്ചു കൊടുത്തിരിക്കുന്നു. അത് മനസ്സിലാക്കി ദൈവം നമ്മളോട് ചോദിക്കുന്ന നിങ്ങൾ ചെയ്ത് ആ ഒരു രീതിയിൽ പ്രവർത്തിക്കുവാനും വിജയിക്കുവാനും സഹോദരൻ നമ്മളെ അവരെ വിഷ് ചെയ്തായിരുന്നു. അപ്പോ ഈ ഒരു അവസരം കിട്ടിയതിന് ദൈവത്തോട് നന്ദി പറഞ്ഞ് നമ്മൾ നിർത്തുന്നു. താങ്ക് യു.
இதை மொழிமாற்றம் செய்த நம்முடைய அருமை சகோதரருக்கு நம்முடைய சபையின் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில மகிமைக்கு வழிநடத்தக்கூடிய இந்த படிகளை சகோதரர் வாயிலாக நாம் கேட்டோம். இந்த பகுதிகள் நம்முடைய வார்த்தைகளாய் மாத்திரமில்லாதபடிக்கு அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் ஒருவருக்கும் கிருபை இறக்கம் செய்து நம் ஒருவரையும் வழிநடத்துவாராக. இப்பொழுது சபையாருக்கு ஒரு 15 தேநீர் இடைவேளை உடைப்படுகிறது. சரியாக 12:20 நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கூடி சேர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.